So we're going to talk about Pilgrim's Progress today.
இன்று நாம் மோட்ச பயணம் அதை குறித்து நாம் பேச போகிறோம்.
And it's amazing that this is a book that was written by a very very poor man.
இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த புத்தகம் மிக மிக ஏழ்மையான ஒரு மனிதனால் எழுதப்பட்டது.
You know, many books are written by famous preachers and very well known people.
அநேக புத்தகங்கள் பிரபலமான பிரசங்கிமார்கள் இன்னும் அதிகமாக உலகத்தில் அறியப்பட்ட நபர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் உண்டு.
But this man was a repairer of kitchen pots and pans.
ஆனால் இந்த நபரோ அடுப்படியில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த பானைகள் அங்க இருக்கக்கூடிய வாணலி ஆகியவற்றை பழுது பார்க்கக்கூடிய ஒரு நபராக இந்த நபர் இருந்தார்.
And his family was so poor, sometimes they'd starve.
அவருடைய குடும்பமானது அது மிகவும் ஏழ்மையா இருந்தது. சில நேரங்களிலே அவர்கள் பட்டினி கிடப்பார்கள்.
He had four children, one of them was blind.
அவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவர் அதிலே குருடராக இருந்தார்.
He was imprisoned for 11 years because he was a preacher and he refused to stop preaching.
அவர் 11 ஆண்டுகள் சிறையில் வைக்கப்பட்டார். ஏனென்றால் அவர் ஒரு பிரசங்கியராக இருந்து அவர் பிரசங்கிப்பதை நிறுத்தாமல் இருந்தார்.
The king said, I'll let you go if you stop preaching. After 3 months he said no.
ராஜா சொன்னார், நீ மாத்திரம் பிரசங்கிப்பதை நிறுத்திவிட்டால் நான் உன்னை வெளியே போக அனுமதிக்கிறேன் என்று சொன்னார். சிறையிலிருந்து விடுவிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் மூன்று மாதம் கழித்து அவர் முடியாது என்று நம் மோட்ச பயணத்தில் ஜான் பணியன் சொல்லிவிட்டார்.
And so they kept him locked up for 11 years.
ஆகவே அவரை 11 ஆண்டுகள் சிறையில் வைத்தார்கள்.
Brave Christian he was.
அவர் மிகவும் ஒரு தைரியம் வாய்ந்த ஒரு கிறிஸ்தவராக இருந்தார்.
God uses such people and the result is the book he wrote more than 300 years ago.
தேவன் அப்படிப்பட்ட நபர்களை தான் பயன்படுத்துகிறார். அதன் பலன் என்னவாக இருந்தது என்றால்
they say is the most popular book next to the Bible among Christians.
300 ஆண்டுகள் முன்பதாக எழுதிய அந்த புத்தகம் வேதத்திற்கு அடுத்ததாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான புத்தகமாக இன்றைக்கும் இருக்கிறது.
Pilgrim's Progress.
மோட்ச பயணம்.
That shows that God is no respecter of persons. He doesn't look for clever, rich people.
அதற்கு பொருள் என்னவென்றால் தேவன் எப்படி எந்த நபர் வருகிறார், எவ்வளவு மேன்மையானவர் என்றெல்லாம் தேவன் பார்ப்பதில்லை. அவர் புத்தி கூர்மையோ இல்ல ஐஸ்வர்யமானோ என்று அதையெல்லாம் பார்த்து ஒரு பணியை கொடுப்பதில்லை.
He used a simple repairer of pots and pans who was poor, whose family was struggling to serve.
அவர் ஒரு எளிமையான ஒரு பானைகளையும் வாணலிகளையும் பழுது பார்க்கக்கூடிய ஒரு நபரை பயன்படுத்தினார். ஒரு எளிமையான குடும்பத்தில் இருந்த ஒரு நபரை தேவன்
பயன்படுத்தினார்.
அவருடைய குடும்பத்தை அவரால் பொருளாதார ரீதியாக தாங்க முடியாமல் இருந்தது.
Use them, use this man to write one of the most important books that has blessed people for centuries.
அவர் அப்படிப்பட்ட ஒரு நபரை பயன்படுத்தி ஒரு புத்தகத்தை எழுதி ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வந்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு தேவன் செய்தார்.
Bunyan, that's his name. He lived 350 years ago.
அவருடைய பெயர் ஜான் பனியன். அவர் 350 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தார்.
At a time in England when Christianity was persecuted by the so-called Christian king.
கிறிஸ்தவ ராஜாக்கள் என்று அழைக்கப்பட்டவர்களாலே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட அந்த நாட்களிலே அவர் வாழ்ந்தார் ஜான் பனியன்.
And he used to have a meeting in his house with a few families and the king stopped it saying you can't have a meeting unless the church bishop permits you.
சிலராக அங்கே வீட்டிலே கூட்டம் கூடினார்கள். ஆனால் அங்கே ராஜா சொன்னார், நீ இங்கே இருக்கக்கூடிய பிஷப்புடைய அனுமதி இல்லாமல் நீ இங்கே உங்கள் வீட்டில் வீட்டுக் கூட்டங்கள் நடத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டார்.
And the churches were not always preaching the right doctrine of salvation by faith. So
சபைகள் எப்போதும் சரியான உபதேசமாகிய விசுவாசத்தின் மூலமான இரட்சிப்பு அதை குறித்து அவை உபதேசிப்பது இல்லை அந்த நாட்களில்.
John Bunyan said, I'm not going to listen to the bishop. I'm going to have a meeting in his house. They locked him up.
ஜான் பனியன் சொன்னார், நான் இந்த பிஷப்புடைய பேச்செல்லாம் கேட்கப் போவதில்லை, நான் வீட்டிலே கூட்டங்களை நடத்தப் போகிறேன் என்று சொன்னார். அவர்கள் பிடித்து சிறையில் வைத்து விட்டார்கள்.
And after 11 years the king became more lenient and permitted preaching in houses and then Bunyan was released.
11 வருடங்கள் பிறகு அந்த ராஜா கொஞ்சம் இலகிய மனதுடைய மாறினார். வீட்டுக் கூட்டங்களை அனுமதித்தார். ஜான் பனியனையும் விடுதலை செய்தார்.
And it's about sort of 10-15 years after that that he wrote this book.
அதன் பிறகு ஒரு 10-15 ஆண்டுகள் கழித்து ஜான் பனியன் இந்த புத்தகத்தை எழுதினார்.
It's a story of a man you see here who was had a great burden of sin on his back.
அது ஒரு மனிதனை பற்றிய ஒரு கதையா இருக்கிறது. அங்கே பார்க்கோம் என்றால் ஒரு மனிதன், அவருக்கு ஒரு பெரிய பாவ பாரம் அவர் முதுகிலே அவர் சுமந்து கொண்டிருக்கிறார்.
And many people don't feel a burden of sin because their conscience is not sensitive.
அநேகருடைய மனசாட்சி உணர்வுள்ளதாய் இல்லாததினால் அவர்களால் அந்த பாவ பாரத்தை உணர முடிவதில்லை.
When they tell a lie, they don't feel bad about it.
அவர்கள் ஒரு பொய் சொல்கிறார்கள், ஆனால் அதை குறித்து எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படவில்லை உள்ளத்திலே.
When you tell a lie, you must feel bad about it and ask Jesus to forgive you.
ஆனால் நீங்கள் ஒருவேளை ஒரு பொய் சொல்வீர்களாகில் உங்களுக்கு அதை குறித்து உள்ளத்திலே ஒரு பாரம் இருக்க வேண்டும், ஐயோ பொய் சொல்லிவிட்டனே என்று சொல்லி அப்போது இயேசுவிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும்.
But if you don't feel bad about it, then you do something else wrong and you don't feel bad about it.
அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் அதை பற்றி உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் பாரம் அடையவில்லாவிட்டால் நீங்கள் இன்னொரு தவறான காரியத்தை செய்கிறீர்கள், அதை குறித்தும் உங்கள் உள்ளத்தில் உங்களுக்கு பாரம் ஏற்படவே இல்லை.
Then you don't feel a burden. You say, I don't feel any burden of sin.
அப்போது நீங்கள் சொல்கிறீர்கள், எனக்கு எந்த பாவ பாரமுமே இல்லையே அப்படின்னு சொல்றீங்க.
Because you never listen to your conscience.
ஏன்னா நீங்க மனசாட்சி சொல்றது நீங்க கேக்குறதே இல்ல.
If you keep listening to your conscience when you fight with somebody,
மனசாட்சி சொல்றது நீங்க கேப்பீங்கன்னா ஒருத்தரோட கூட நீங்க சண்டை போடும் போது அது குறித்து உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் உள்ளத்துல, அது நல்லது.
அதன் பொருள்
என்னன்னா உங்களுடைய மனசாட்சி வந்து கூர்மையா இருக்கு அப்படின்னு அர்த்தம், உணர்வுள்ளதா
இருக்குன்னு அர்த்தம்.
யாருடைய மனசாட்சி எல்லாம் உணர்வுள்ளதா இருக்கோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட பாரங்கள் இருக்கும்.
அவங்கதான்
இயேசு கிறிஸ்துவிடம் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க.
So if you don't feel a burden when you do something wrong, then it's not possible for you to come to Jesus Christ.
ஒருவேளை நீங்க ஒரு தவறு செய்யும் போது உங்களுக்கு மனதில் ஒரு பாரம் ஏற்படலனா நீங்க இயேசு கிறிஸ்துவிடம் வருவதற்கு வாய்ப்பே இல்ல.
Then you can never be saved.
அப்போ நீங்க இரட்சிக்கப்படவே முடியாதே.
So this is the first thing you must realize, oh, I did something wrong.
இதுதான் நீங்க முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஐயோ நான் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டேனே அப்படின்னு உள்ளத்துல வரக்கூடிய ஒரு பாரம்.
I told a lie to mommy.
நான் எங்க அம்மாட்ட ஒரு பொய் சொல்லிட்டேனே.
Or I fought with my brother or sister.
அல்லதினுடைய சகோதரனோட சகோதரியோட நான் சண்டை போட்டேனே.
That must be like a weight on your back.
அது உங்க ஒரு முதுகுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாரமா இருக்கணும்.
That's the beginning of salvation.
அதுதான் இரட்சிப்புடைய ஆரம்ப புள்ளியா இருக்கு.
So he was afraid that God would punish him because
அவர் பயந்தாரு தேவன் தன்னை தண்டிச்சுடுவாரோ அப்படின்னு சொல்லி பயந்தாரு.
God hates sin.
நான் தேவன் பாவத்தை வெறுக்கிறாரே.
And he was afraid, so he was running and he went home first of all.
அவர் ஓட ஆரம்பித்தாரு, முதலாவது அவர் முதல்ல வீட்டுக்கு போனாரு அவர் பயந்து.
And told his wife and children about this and they laughed at him.
இதை குறித்து தன்னுடைய மனைவியிட்டயும் பிள்ளைங்கிட்டயும் சொன்னார்.
Because they don't have a burden on their back, they didn't.
அவங்க எல்லாம் அதை கேட்டுட்டு ரொம்ப சிரிச்சாங்க, ஏன்னா அவங்க முதுகுல அப்படி ஒரு பாரம் இல்ல.
Feel convicted about their sin. ஏன்னா
அவங்க வந்து தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்வுள்ளவங்களா அவங்க இல்ல.
So they don't have a burden.
அதனால உங்களுக்கு பாரம் இல்ல.
Well, then they just laughed at him just like people in the world laugh today.
இன்னைக்கு எப்படி மக்கள் எல்லாம் நம்மள பார்த்து சிரிக்கறங்களோ அதே போல அன்று அவருடைய மனைவி பிள்ளைகள் அவரை பார்த்து சிரித்தாங்க.
So one day while he was reading the Bible in the field, a man called evangelist, a preacher.
ஆகவே ஒருமுறை அவர் வேதத்தை அவர் நிலத்துல வாசித்துக் கொண்டிருந்த போது அங்கே சுவிசேஷ பிரசங்கி அப்படிங்கிற ஒரு மனிதர் அங்க வராரு.
The gospel came and this man's name is Pilgrim. The man
சேதி அறிவிப்பாளர் வராரு. இந்த மனிதருடைய பெயர் நம்முடைய இவ்வளவு நம்ம பார்த்த அந்த நபருடைய பெயர் மோட்ச பயணி.
அவர் தான்
அவருடைய முதுகில் பாரத்தை சுமந்து வர்றாரு.
He said, what must I do to be saved?
அவர் கேக்குறாரு, ரட்சிக்கப்படும் படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு.
To go to be with Jesus forever.
இயேசு கிறிஸ்துவோடு எப்போது இருக்கும்படிக்கு செல்வதற்கு நான் என்ன செய்யணும்?
Evangelist came to him and said, to believe, you got to repent first of all, turn from your sin.
சுவிசேஷ பிரசங்கி சொன்னாரு, முதலாவது நீ உன்னுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்.
Believe in the Lord Jesus Christ.
அதன் பிறகு இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைக்க வேண்டும்.
Who died for your sins.
அவர் உம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்.
And thus you can escape the judgment of God. So
அப்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து நீ தப்பிக்க முடியும்.
He gave him a little scroll.
அவர் ஒரு சின்ன ஒரு புத்தக சுருள் அவர் கொடுத்தாரு.
And he said, there's a little gate there. See his finger pointing. There's a gate that side.
அங்க அவருடைய விரல் நீட்டப்பட்டிருக்கு பாருங்க, அங்க ஒரு சிறிய வாசல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த சுவிசேஷ பிரசங்கி.
You go there.
அங்க போ.
And then you will know what to do next.
அதுக்கப்புறம் என்ன உனக்கு செய்யணும் அப்படிங்கிறது அங்க சொல்லப்படும்.
So from there he ran.
ஆகவே அங்க இருந்து ஓட ஆரம்பித்தாரு நம்ம மோட்ச பயணி.
His wife and children tried to drag him back, you know, teaching us that
எப்படியாவது தன்னை அவங்களை பின்னாடி இழுக்கும்படிக்கு அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் துரத்துனாங்க அவரை.
There are many people in the world who will try to drag us back from following Jesus, but he shut his ears.
இது எதை போதிக்குது அப்படின்னா, இந்த உலகத்துல அநேக மக்கள் இருக்காங்க நம்ம வந்து பின்னோக்கி இழுக்கும்படிக்கு, ஆகவே அதுதான் இது போதிக்குது. அவர் என்ன பண்ணாங்க, காதை பொத்தி கொண்டு ஓடிய போய்விட்டார்.
So that he would not listen to them.
அவங்களுக்கு செவி கொடுக்கவே இல்லை அவர்.
And he ran because he wanted to be saved.
அவர் ஓட ஆரம்பித்து விட்டார், என்ன அவர் ரட்சிக்கப்படும்படிக்கு விரும்பினார்.
Sometimes it's your friends who try to drag you back away from Jesus.
சில நேரங்களில் உங்களுடைய நண்பர்கள் உங்களை பின்னோக்கி இழுக்க முடியும், இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பின்னோக்கி இழுக்க முடியும்.
And as he was going towards the narrow gate, he was running in the way the preacher told him to go.
அவர் அந்த சிறிய வாசலுக்கு ஓடி போய் கொண்டிருக்கும்போது சுவிசேஷ பிரசங்கி அங்க தான் போக சொன்னாரு.
Two people came up to him.
அப்ப ரெண்டு நபர்கள் அவர்கிட்ட வர்றாங்க.
Behind him and say, the name of one was stubborn. Stubborn means I want my way. I'll always fight to have my way. That's the name of one person.
ஒருவருடைய பெயர் வந்து பிடிவாதக்காரன். அதன் பொருள் என்னன்னா, எனக்கு என்னுடைய வழி வேணும், நான் அதுக்காக எவ்வளவு நாளும் சண்டை போடுவேன்.
And the name of the other person was compromiser. Compromiser means one who will believe anything.
இன்னொரு தர் பேர் வந்து உலக சமரசன். சமரசம் செய்து கொண்டு போறவர். அவர் எதனால் நம்புவார்?
Not firm in belief in Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்க நம்பிக்கையில அவர் உறுதியா இருக்க மாட்டாரு.
This is right, that is right, everything is right.
இதுவும் சரி அதுவும் சரி எல்லாமே சரின்றுவாரு.
So there are some people like that.
அப்படிப்பட்ட நபர்கள்
இருக்காங்க. They try to stop pilgrim.
அவர்கள் அந்த மோட்ச பயணியை தடுத்து நிறுத்தும்படி விரும்பினாங்க.
Saying, don't go, one is in front, one is at the back. They try to stop him, saying don't go forward.
நீ போகாத முன்னாடி போகாதன்னு சொல்லி அவர் தடுத்து நிறுத்துறாங்க. ஒருத்தர் முன்னாடி நின்னுட்டாரு, இன்னொருத்தர் பின்னாடி நின்னுட்டாரு. நீ முன்னாடி போகாதன்னு தடுத்து
நிறுத்துறாங்க. And when stubborn, he found he could not succeed. You see him turning back and going away.
பிடிவாதக்காரன் எவ்வளவு முயன்றோ அவரால ஜெயிக்க முடியல, அதனால அவர் திரும்ப போக ஆரம்பிச்சிட்டாரு.
Okay, I can't stop you.
என்னால அவனை தடுக்க முடியாது.
Pilgrim, a lot of people will curse us for following Jesus.
அப்ப வந்து அந்த மோட்ச பயணியர் சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அநேக மக்கள் நம்மையும் கூட சபிப்பாங்க நம்ம இயேசுவை பின்பற்றுவதனால.
And then as he went along, compromiser, that is the one who accepts anything.
அந்த பிறகு போய் கொண்டிருந்தபோது அந்த உலக சமரசன், அதாவது எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சமரசம் பண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த நபர்,
any teaching is correct.
எல்லா உபதேசங்களும் சரிதான்.
Along with pilgrim, they
அவர் மோட்ச பயணியோட கூட போனாரு.
Together. And he said to pilgrim, why don't you hurry up?
மோட்ச பயணிட்ட சொன்ன, நீ இன்னும் வேகமா ஓட கூடாது.
Pilgrim said, I can't hurry up, there's such a weight on my back, you don't have a.
மோட்ச பயணி சொன்னாரு, என் முதுகுல ஒரு பெரிய பாரம் இருக்கு, அதனால என்னால வேகமா ஓட முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா உன் முதுகுல அப்படி பாரம் இல்ல அப்படினு சொன்னாரு.
Weight on your back. You see, that man who believes everything, he doesn't have a conviction of sin, so he doesn't have a burden.
அந்த சமரசனுக்கு அவர் எல்லாத்தையும் நம்புவாரு, அதனால அவருக்கு ஒரு பாவ பாரமே கிடையாது, அவருக்கு எந்த ஒரு பாரமும் கிடையாது.
And as they went along, they were careless about their way they were walking, and they fell into a what's called a mire, that means mud and water.
அவர்கள் போய் கொண்டிருந்த போது அவர்கள் கவனக்குறைவா நடக்க ஆரம்பிச்சாங்க. அவர்கள் வந்து அங்கே நல்ல கெட்டியான மணலும் தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க விழுந்துட்டாங்க.
Thick mud and water, and they fell into it.
அது ஒரு உளையான ஒரு சேரா இருந்துச்சு.
It's called the mire of discouragement.
அது ஒரு மனசோர்வின் ஒரு சேரா, உளையான சேராக இருந்துச்சு.
And then this compromiser got fed up. He says, is there a problem?
அப்ப அந்த உலக சமரனுக்கு ரொம்ப சமரசனுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு.
In the Christian life, I'm not going to follow. Some people are like,
கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கு, என்னால தொடர்ந்து வாழ முடியாது.
Some problem arises, they say, I can't follow anymore.
சில மக்கள் அப்படி தான் இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நான் ஆண்டவரை பின்பற்ற மாட்டேன் அப்படினு சொல்லிட்டு போயிரறாங்க.
And he criticized pilgrim for leading me in the wrong path.
அவர் மோட்ச பயணியை குறித்து விமர்சிக்க ஆரம்பிச்சாரு, நீ தவறான பாதையில போயிட்ட அப்படினு சொல்ல ஆரம்பிச்சாரு.
And he scrambled out of the mire.
அவர் எப்படியோ தப்பிச்சும் பிழைச்சும் எந்திரிச்சு போயிட்டார்.
And turned back and went home.
அவர் பின்னோக்கி நடக்க ஆரம்பிச்சார்.
And then pilgrim, however, didn't get discouraged, but he was sinking, so he cried out for help.
ஆனா அந்த மோட்ச பயணியோ அவர் மனசோர் அடையவே இல்ல, ஆனா அவர் மூழ்க ஆரம்பிச்சார். அதனால அவர் வந்து உதவிக்காக கதற ஆரம்பிச்சார்.
Suddenly a person whose name was help.
அப்ப உதவி செய்பவர் அல்லது சகாயன் அப்படிங்கிற நபர் வர்றாரு.
Came to his rescue and held his hand.
அவரை மீட்கும்படிக்கு வராரு, தன்னுடைய கரங்களை நீட்டறாரு.
And lifted him out.
அவரை மேல தூக்கி விட்டுட்டாரு.
The pit. Whenever you are in trouble like that.
எப்பதெல்லாம் இதே போன்ற பிரச்சனையில நீங்க மாட்டிக்கிறீங்களோ.
If you pray to Jesus, say, Lord, help me.
இயேசு கிறிஸ்துவை நீங்க ஜெபிப்பீங்கன்னா, தேவனே எனக்கு, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க.
You'll find the Bible says God will immediately come to help you whenever you.
வேதம் சொல்லுது தேவன் உடனடியாக வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அப்படினு சொல்லுது.
In any trouble like you're sinking somewhere,
எந்த பிரச்சனையில நீங்க மாட்டிட்டாலும், நீங்க மூழ்கிட்டு இருந்தாலும் சரி,
afraid, the thing to do is
பயப்படும்போது,
Lord Jesus help me.
ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க.
And he comes to help immediately.
அவர் உடனடியாக வந்து உங்களுக்கு உதவி செய்வார்.
And so as he went along like that, a man sitting on a bench.
ஒரு மனிதன் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்திருந்தாரு.
This is called a worldly clever person.
அவருடைய பெயர் உலக ஞானி.
There are many people who are clever in worldly things.
அநேக நபர்கள் மக்கள் வந்து இந்த உலக காரியங்களில் மிகவும் ஞானமா இருக்காங்க. இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி
worldly cleverness.
உலக ஞானியா இருக்காங்க.
And he told him, you know the way to be saved.
அவரே சொன்னாரு, உனக்கு இரட்சிப்படுவதற்கான வழி தெரியுமா?
From sin.
பாவத்திலிருந்து.
Is by doing a lot of good works.
அது अनेक நற்கிரியைகளை செய்வது மூலமாக நீ இரட்சிக்கப்படலாம்.
So you go to this particular town of good works.
ஆகவே இந்த ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு நீ போ. இந்த பட்டணத்துடைய பெயர் ஒழுக்க தேசம்.
And you will be saved. But that's not the way to be saved.
அங்க போகும்போது நீ இரட்சிக்கப்பட முடியும். அது இரட்சிக்கப்படுவதற்கான வழி அல்ல.
You can't do good works and like that cover up your mistakes.
நீங்க நற்கிரியைகளை செய்து உங்களுடைய தவறுகளை எல்லாம் நீங்க மூடி மறைக்க முடியாது.
And sins you made in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் சில பாவங்களையும் கூட.
The way to be saved is by believing Jesus took the punishment for our sin.
இரட்சிப்படுவதற்கான வழி இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிப்பது.
But this man didn't understand that.
ஆனா இந்த நபர் அதை விளங்கிக் கொள்ளவே இல்ல.
So he said, you do a lot of good in the future and you'll be forgiven.
ஆகவே இந்த உலக ஞானி சொன்னார், நீ अनेक நற்காரியங்களை நீ எதிர்காலத்தில் செய், அதன் மூலமாக நீ இரட்சிக்கப்படலாம்.
But in that town which this man said, there was a man called the law.
அந்த பட்டணத்துல ஒரு நபர் இருந்தாரு, அவருடைய பெயர் வேத பிரமாணி.
And he was a man who would suggest various rules by which you can become good and come to God.
அவர் நிறைய வழிகளை வந்து சொல்றாரு, அநேக சட்டதிட்டங்களை எல்லாம் சொல்லி இது மூலமா நீ தேவன்கிட்ட வர முடியும், நன்மை நன்மை செய்து நீ வர முடியும் அப்படின்னு சொல்றாரு.
பட் that's like a maze. You see all these, this is a cave with so many holes. Once you go inside, you'll get lost.
அது வந்து எப்படி இருக்குனா ஒரு பல வழிகள் கொண்ட ஒரு குகை போல தான் இருக்கு.
So if you try to be saved by doing a lot of good works.
ஆகவே நீங்க நற்கிரியைகளை செய்து நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட போக பாக்குறீங்க.
You'll get lost.
நீங்க கண்டிப்பா இரட்சிப்படாம இழந்து தான் போவீங்க.
Like getting into this cave and you'll never be able to come out.
இப்படிப்பட்ட குகைக்குள்ள போய் உங்களால வெளியே வரவே முடியாது.
It's very difficult for some people to understand that you cannot be saved, you cannot go to heaven by doing a lot of good works.
அநேக மக்கள் அத விளங்கிக் கொள்ளவே முடியல. அநேக நற்கிரியைகளை செய்வதன் மூலமாக நீங்க பரலோகத்துக்குள்ள நுழையவே முடியாது.
Because all your good works are good, but they cannot forgive the mistakes and sins you made in the past.
உங்களுடைய எல்லா நற்கிரியைகளும் நல்லதுதான், ஆனா அவை வந்து நீங்கள் கடந்த காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில செய்த தவறுகளையும் பாவங்களையும் மன்னிக்க முடியாது.
And as pilgrim was listening to all this, he suddenly saw flashes of fire.
மோட்ச பயணி இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது திடீர்னு பார்த்தா அவர் நிறைய அக்னி ஜுவாலைகளை அவர் பார்க்க ஆரம்பித்தார்.
And his burden became heavier.
அவருடைய பாரம் இன்னும் அதிகமானது.
Because whenever you try to even listen a little bit to the message that says do good works and go to heaven.
ஏன்னா எப்பெல்லாம் நீங்க கொஞ்சம் அந்த செய்தியை கேட்டா கூட, அதாவது நற்கரியங்களை செய்து பரலோகத்துக்கு போகங்கிற செய்தியை கொஞ்சம் கேட்டாலும் கூட,
the judgment of God comes like a fire. That is not the way to be saved.
தேவனுடைய நியாய தீர்ப்பு அது அக்னியா இறங்கும், அது இறங்கி சொல்லும், அது இது இரட்சிப்படைவதற்கான வழி அல்ல அப்படின்னு சொல்லும்.
And then the preacher who first met him came to him and said, why did you listen to all that?
அதன் பிறகு அந்த சுவிசேஷ பிரசங்கி மீண்டுமாய் அவர் முதல்ல சந்திச்சாரே, அவர் மீண்டுமாய் வந்து சொன்னாரு, ஏன் அவன் சொல்லுக்கெல்லாம் நீ கேட்ட அப்படின்னு
கேட்டாரு. That's not the way to be saved. You should not.
அப்படி வந்து நீ இரட்சிப்படைய முடியாது.
Told you at the beginning to go to that gate. I told you that's the way to be saved.
நான் ஆரம்பத்திலே உன்கிட்ட சொன்னேன், அந்த சிறிய வாசலுக்கு போனும், அதன் வழியாக தான் போய் இரட்சிக்கப்பட முடியும்னு.
It's by faith in Jesus Christ that you're going to be saved.
விசுவாசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தின் மூலமாக மாத்திரமே இரட்சிக்கப்பட முடியும்.
Not by listening to all these other people telling you different things.
அநேக வித்தியாசமான காரியங்களை சொல்லக்கூடிய இந்த மக்கள் மற்ற நபர்களை கவனித்து கேட்பதனால அல்ல.
And there's no other way to come into God's kingdom. You have to go to that gate I told you about.
தேவனுடைய ராஜ்யத்திற்கு வருவதற்கு வேற வழியே கிடையாது. நான் சொன்ன அந்த சிறிய வாசலுக்கு நீ செல்ல வேண்டும்.
And don't listen to all these other preachers who tell you wrong things.
இந்த தவறான காரியங்களை போதிக்கக்கூடிய இந்த மற்ற பிரசங்கர்களை எல்லாம் நீ கவனிக்க வேண்டாம்.
So pilgrim walked without stopping to listen to anyone.
ஆகவே தொடர்ந்து மோட்ச பயணி நடக்க ஆரம்பித்தார். யாருடைய வார்த்தையும் அவர் கேட்காம அவர் நடந்து கொண்டே இருந்தார்.
Reached the narrow gate which
அவர் அந்த இடுக்கமான வாசலுக்கு வந்துவிட்டார்.
The preacher told him.
அந்த சுவிசேஷ பிரசங்கி சொன்ன இடுக்கமான வாசலுக்கு அவர் வந்துவிட்டார்.
As he was reaching the narrow gate, you see there the devil on the left side on top. firing an arrow to try and prevent him from entering the gate. But
அவர் அந்த இடுக்கமான வாசல் வழியா உள்ள நுழையறப்ப அங்க பாருங்க இடதுபுற ஓரத்துல மேல சாத்தான் வந்து அக்னி ஆஸ்திரங்களை அந்த அம்ப எய்து அவர் எப்படியாவது தடுக்கணும் அந்த இடுக்கமான வாசல் வழியா அவர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றான்.
The doorkeeper at the gate quickly opened the door and pulled him inside.
ஆனா அங்க அந்த கேட்ல இருந்தக்கூடிய அந்த வாயர் காவலாளியோ அவரை வேகமா அவரை பிடிச்சு உள்ள இழுத்துக்கிட்டார்.
He could go inside before the arrows hit him. The devil tries to stop us from coming to Jesus.
அதனால அந்த அம்புகள் வந்து அவர் மேல் தைக்கல. இயேசு கிறிஸ்துவின் வருவதை தடுக்கிறதுக்கு சாத்தான் எவ்வளவோ முயற்சிப்பான்.
But we have to be quick in trusting and believing in Jesus Christ.
ஆகவே நம்ம வேகமா வந்து ஆண்டவரை நம்பணும் விசுவாசிக்கணும் விசுவாசித்து உள்ள வந்துடணும்.
And then he went to the house of a man. It's a picture of the Holy Spirit who teach.
அப்போ ஒரு வீட்டுக்கு மோட்ச பயணி வராரு. அது யாருடைய உருவகமா இருக்குன்னா பரிசுத்த ஆவியாருடைய ஒரு ஆவியானவருடைய உருவகமா இருக்கு.
Just once we come and seek the Lord, the Holy Spirit will come and teach us many lessons.
வந்து நாம் தேவனிடம் வந்து அவரை நாம் தேடும் போது பரிசுத்தவினர் நமக்கு அநேக காரியங்களை அவர் போதிப்பார்.
To how to get into heaven.
எப்படி பரலோகத்திற்கு செல்வது?
And the Holy Spirit is called the interpreter here.
இங்கே வேத இங்கே வந்து வியாக்கியானி அப்படின்னு பரிசுத்தாவியானவர் சொல்லப்படுறாரு.
One who teaches the Bible.
வேதத்தை போதிக்கிறவர்.
Took him and showed him a number of things. First of all he showed
அநேக காரியங்களை அவர் சென்று எடுத்து காண்பித்தாரு.
A picture of a very serious looking man.
முதலாவது ஒரு சீரியஸாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் காண்பிக்கிறாரு.
Holding a Bible in his hand.
அவர் கையில வேதாகமம் இருக்கு.
This is a picture of one who can really teach the word of God.
இது யாரை காண்பிக்கிறதுன்றா யாரெல்லாம் நிஜமாகவே வந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியுதோ அவங்களை காண்பிக்குது போதிக்க முடியுதோ அவங்களை காண்பிக்குது.
The crown on his head is a
picture. அவருடைய தலையில ஒரு கிரீடம் இருக்கு.
The Holy Spirit's anointing on this preacher.
அந்த கிரீடம் வந்து பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை காண்பிக்கிறது.
So that they teach the word of God free, you know, correctly.
அவர் விடுதலையாக சரியாக தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார்.
Without the spirit of the world.
உலகத்தின் ஆவி இல்லாமல் போதிக்கிறார்.
He'll show you the truth of God's word.
தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய உண்மைகளை காண்பிக்கிறார்.
Very important to listen to people who know the Bible well.
நன்றாக வேதத்தை அறிந்த நபர்களை கவனிப்பது மிக நல்லது.
And who can teach you from the Bible, not
வேதத்திலிருந்து போதிப்பவர்களை கவனிப்பது நல்லது.
Their own ideas.
அவர்களுடைய சொந்த அறிவிலிருந்து அல்ல.
And you have the anointing of the Holy Spirit.
பரிசுத்த அபிஷேகத்தில் நிறைந்தவர்கள்.
And then the Holy Spirit showed him another picture of two boys.
பரிசுத்தவினர் மீண்டும் ஒரு படத்தை காண்பிக்கிறார். அதுல இரண்டு பசங்க இருக்காங்க.
One was a very angry boy.
ஒன்று மிகவும் கோபத்தால் நிறைந்த ஒரு பையன்.
You see on the left.
இடது பக்கம் பார்க்கலாம்.
Angry, always angry. His
எப்போதும் கோபம், எப்போதும் கோபம்.
He was passion, anger.
எப்போதும் ஒரு பேரார்வம், கோபம்.
And the other boy's name was patience.
இன்னொரு நபரை பாத்தீங்கன்னா இன்னொரு பையன் பேரு பொறுமை. அவன் பொறுமைசாலி.
And the one on the left shows all the people in the world who quickly get angry about small little things.
இடது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து நபர்களையும் அவன் காண்பிக்கிறான். அவங்க வேகமா அவங்க கோபப்படுவாங்க. சீக்கிரத்துல கோபம் வந்துடும் அவங்களுக்கு.
Things they get upset and shout and stamp their feet.
எளிதா அப்செட் ஆகி கோபப்பட்டு காலை தரையில வந்துச்சு அவ்வளவு கோபம் வந்துடும் அவங்களுக்கு.
Yell.
கத்துவாங்க.
Because the devil makes them like that.
ஏன்னா பிசாசு அவங்களை அப்படி ஆக்கி வச்சிருக்கான்.
And the patience is a picture of those who have given their heart completely to Jesus.
ஆனா பொறுமைசாலியோ வந்து யாரெல்லாம் தங்களுடைய இதயத்தை முழுமையாக தேவனிடம் இயேசுவிடம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு படமா இருக்கு.
And when they are tempted, they say, Lord Jesus, help me.
அவங்க எப்பலாம் சோதிக்கப்படுறங்களோ அவங்க கேக்குறாங்க, ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க.
And they remain calm and content.
அவங்க எப்பொழுதும் பொறுமையாவும் போதும் என்ற மனதுடன் இருக்காங்க.
When your daddy or mommy tell you, I'm not going to give you that, don't get angry.
உங்க அப்பாவோ அம்மாவோ இதை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தயவு செஞ்சு நீங்க வந்து கோவப்படாதீங்க.
Remember these two pictures.
இந்த இரண்டு படத்தையும் ஞாபகம் வச்சுக்கங்க.
One is a picture of those whom the devil tempts them to be angry.
ஒரு ஒரு படம் வந்து யாரெல்லாம் வந்து சாத்தான் சோதித்து அவங்களை கோவப்பட வைக்கிறானோ அந்த படம்.
The other is tempted but he says no to the devil.
ஆனா இன்னொரு நபரும் அவரும் சோதிக்கப்பட்டார். ஆனா அவர் சாத்தானுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு.
He's calm.
அவர் அமைதியாக இருக்கிறார்.
Then the Holy Spirit showed him another picture in the next room of a fire.
பரிசுத்தவினவர் அடுத்து இன்னொரு படத்தை காண்பிக்கிறாரு. அங்கே அக்கினி இருக்கிறது.
Picture of God's love for us that burns.
அது தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை குறிக்கிறது.
Burns in our heart all the time.
அது நம்முடைய இதயத்தில் எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது.
Love for God and love for others.
தேவன் மீது இருக்கக்கூடிய அன்பு மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு.
And you see the devil there on the right side is the devil trying to pour water on the fire.
வலதுபுறத்தில் சாத்தான் இருந்து கொண்டு அவன் அந்த அக்கினியின் மீது தண்ணீரை ஊற்றுகிறான்.
To quench it.
அதை அணைக்கும்படிக்கு.
So that the fire doesn't become hot. You know, the devil is always
trying
to prevent us from loving God and loving other people. He tries.
சாத்தான் எப்போதும் நாம் தேவனை நேசிப்பதையும் மற்ற மனிதர்களை நேசிப்பதையும் அவன் தடுக்க பார்த்து கொண்டே இருப்பான்.
To bring hatred.
அவன் எப்படியாவது பகையை கொண்டு வர பார்ப்பான்.
Into our heart.
நம்முடைய இதயத்தில்.
Of loving Jesus. That's a picture of him.
எப்படியாவது ஆண்டவரை நம்ம நேசிக்கிறத நிறுத்தணும், இயேசுவை நேசிக்க நிறுத்தணும்னு சொல்லி அவன் வகை பார்ப்பான்.
Bring water, but on the left side on the top.
அவன் தண்ணீரை ஊற்றி கொண்டே இருப்பான். ஆனா இடதுபுறம் மேலே பாருங்க.
You see somebody pouring oil. Into the fire. Oil is
ஒருவர் அந்த அக்கினின் மீது எண்ணெயை ஊற்றுவதை நாம் பார்க்கிறோம்.
What makes the fire to burn?
எண்ணெய் வந்து அந்த அக்கினி இன்னும் அதிகமாக எரியும்படிக்கு உதவி செய்யும்.
That's a picture of the Holy Spirit.
அது பரிசுத்தவினருடைய படமாக இருக்கிறது.
God pouring his power into our life.
அவர் தம்முடைய வல்லமையை நமது வாழ்க்கையில் ஊற்றுகிறார்.
So that even though the devil tries to put out that fire of love.
ஆகவே சாத்தான் அந்த அன்பின் அக்கினியை அவன் அணைக்க முற்பட்டாலும் கூட
God gives us his spirit.
தேவன் தமக்கு தம்முடைய ஆவியை கொடுக்கிறார்.
So that we can keep on loving no matter what happens and we never cool off.
ஆகவே நாம் என்ன ஆனாலும் சரி அவர் தொடர்ந்து நேசித்துக் கொண்டே இருக்க முடியும். என்ன ஆனாலும் நாம் ஒருபோதும் அணைந்து போகவே மாட்டோம்.
Then in the next room the Lord the Holy Spirit showed Pilgrim a person whose name was discouragement.
அடுத்த அறையிலே அங்கே ஒரு நபரை நபருடைய படத்தை அங்கே காண்பிக்கிறார். அங்கே யார் இருக்கிறார் என்றால் மனச்சோர்வு என்ற மனிதன் இருக்கிறார்.
Despair, that means one who is fed up with life.
அவர் தம்முடைய வாழ்க்கையே வெறுத்து விட்டார். அவருக்கு எல்லாம் விரக்தி ஆகிவிட்டது.
And he is sitting in a prison. Whenever you
அவர் ஒரு சிறையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
On getting discouraged and gloomy, you will finally end up in a prison.
எப்போதெல்லாம் நீங்கள் மிகவும் மனசோர்வடைந்து முகத்தை தொங்க போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க மனசோர்வு அப்படிங்கிற சிறைக்குள்ளாக நீங்களாகவே அடைபட்டுக் கொள்கிறீர்கள்.
Not as soon as you get discouraged.
நீங்க உடனே மனசோர்வு அடைஞ்ச உடனே அங்க போய் சிறையில போய் மாட்டிக்க போறதில்ல.
We keep on every day discouraged or everything is not going my way.
ஆனா தினம் தினம் மனசோர்வடைந்து எதுவுமே நான் நினைச்சபடி நடக்கவே மாட்டேங்குது.
I don't get what I want. I don't
எனக்கு என்ன தேவையோ நான் எதை விரும்புறனோ அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது.
Get what I want and you keep complaining.
தொடர்ந்து நீங்க குறை சொல்லிட்டே இருக்கீங்க.
One day you'll be in a prison like this. Not a physical.
ஒரு நாள் நீங்க இப்படிப்பட்ட சிறையில தான் இருப்பீங்க.
Physical prison.
ஏதோ நம்ம அந்த உலகத்தில் இருக்கிற சிறைகள் அல்ல.
Like the police put people in prison. Not like that.
போலீஸ் பிடிச்சு ஜெயில போடுறாங்க அந்த ஜெயில் அல்ல.
But a prison where in your mind you can't be free.
ஆனால் உங்கள் மனதிலேயே ஒரு சிறை வந்துவிடும். அதனால நீங்க விடுதலையா இருக்க முடியாது.
You won't be happy.
நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது.
And God doesn't want you to be like that. This is a picture.
அப்படி நீங்க இருக்கும்படிக்கு தேவன் விரும்பறதே இல்ல.
From a backslider.
இது ஒரு பின்மாற்றமடைந்த ஒரு நபருடைய படமா இருக்கிறது.
Went away from the Lord and hardened his heart. He wouldn't listen to
அவர் தேவனிடத்தில் பின்மாறி போயிட்டாரு. அவருடைய இருதயம் கடினமாகிடுச்சு.
His dad or mom
அவங்க அவருடைய அப்பாட்டையும் அம்மாவும் சொல்றத கேட்க மாட்டாங்க.
And he would not even turn away from his sin.
அவங்க பாவத்துல இருந்து கூட திரும்ப மாட்டாங்க.
Then after listening to all these instructions from the Holy Spirit
பரிசுத்தாவியானவரிடம் எல்லா அறிவுரைகளையும் கேட்ட பின்பு
he proceeded along this narrow way
அவர் அந்த இடுக்கமான வாசல் வழியாக தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்.
With the wall on either side that's leading to the wall is called salvation and
அந்த சுவர்கள் இருக்கிறது பாத்தீங்களா அதுதான் ரட்சிப்பு.
Along that way he was walking
அந்த வழியாக அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார்.
And from that path he went up to a cross
அங்கே இருந்து அவர் ஒரு சிலுவையை நோக்கி சென்று விட்டார்.
That's the cross where Jesus died
அந்த சிலுவையில் தான் இயேசு கிறிஸ்து மரித்தார்.
And see as soon as he comes to the cross he kneels down there
அவர் சிலுவையை பார்த்த உடனே அங்கே முட்டி போட்டு மண்டி போட்டு விடுகிறார்.
And he said Lord thank you for dying for my sin I'm sorry for my sin
ஆண்டவரே என்னுடைய பாவத்திற்காக நீங்க மரித்தீங்களே ஆண்டவரே அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவர் சொல்லி மன்னிப்பு கேட்கிறார்.
I want to turn from my sin I want
நான் என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்ப விரும்புறேன் ஆண்டவரே.
I believe in you come into my heart as soon as he said that
நான் உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே நீங்க இதயத்துல வாருங்க ஆண்டவரே அவங்க சொன்ன மாத்திரத்திலே
see what happened
என்ன நடந்துச்சு தெரியுமா
burden from his back that big burden on his back rolled away
its அவருக்கு புதுல அந்த ஒரு பெரிய பாரம் அந்த பாரமானது அப்படியே கீழ விழுந்து உருண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த பாவ பாரம்.
You see, come to the bottom of that picture and it's gone into the grave where Jesus was buried.
அந்த படத்தினுடைய கீழ பார்க்கும்போது அது இயேசு கிறிஸ்து மரித்த அந்த கல்லறைக்குள்ள போய் விழுந்துருச்சு.
On forever
எப்போதும் அந்த படுகுழிக்கு போயிடுச்சு.
That's where this man got saved.
இப்படி தான் இந்த மனிதன் ரட்சிக்கப்படுறான்.
Simply he came to the cross
அவர் ரொம்ப எளிமையாக அவர் சிலுவையை நோக்கி வந்துட்டார் அவ்வளவுதான்.
He said Lord I'm sorry for all that I did.
அவர் சொல்றாரு ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க நான் செஞ்ச எல்லா காரியத்துக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆண்டவரே.
I want you to forgive me I believe you died for my sins.
நான் நீங்க வந்து என்னை மன்னிக்கணும்னு விரும்பறேன் நான் விசுவாசிக்கிறேன் நீங்க என்னுடைய பாவத்துக்காக நீங்க மரித்திருக்கீங்க.
On the cross I believe you rose from the dead.
நீங்க சிலுவையிலே மரித்தீங்க, எனக்காக நீங்க உயிரோடு எழுந்தீங்க.
Come into my heart and live.
என்னுடைய உள்ளத்துல வந்து வாழுங்க ஆண்டவரே, இதயத்துல வந்து வாழுங்க.
There. See, with a simple prayer like that.
அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஜெபம்.
He was saved.
அவர் ரட்சிக்கப்பட உதவி செஞ்சிச்சு.
And then he went from there weeping and thankful and
அதன் பிறகு அழுது கொண்டே நன்றி செலுத்திக் கொண்டே அவர் போய் விட்டார்.
Then three angels came to him and greeted him saying.
அப்பொழுது மூன்று தேவதூதர்கள் வந்து அவருக்கு வாழ்த்துல் சொல்றாங்க.
One said, peace be to you.
ஒருத்தர் சொல்றாரு, உனக்கு சமாதானம் உண்டாவதாக.
God gives us peace in our heart when we have accepted Christ.
நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்முடைய உள்ளத்திலே சமாதானத்தை தருகிறார்.
And then the one angel said, your sins are forgiven.
ஒரு இன்னொரு தேவதூதன் சொன்னார், உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது.
He was sure, my sins are all the past wrong things I did. God's forgiven me.
அவர் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டார், நான் கடந்த காலங்களில் செய்த எல்லா பாவங்களும் எல்லா தவறுகளும் எனக்கு மன்னிக்கப்பட்டன.
Then another angel took off his bad clothes and sees putting on a new dress for him.
இன்னொரு தேவதூதன் அவருடைய அந்த பழைய மோசமான ஆடைகளை எடுத்து போட்டு நல்ல ஆடைகளை உடுத்து வைக்கிறார்.
That's called the purity and the righteousness of Christ.
அதுதான் ஆண்டவருடைய நீதி பரிசுத்தம் ஆகியவை இயேசு கிறிஸ்துவினுடையது.
Jesus Christ, he clothes us with that.
இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஆடைகளை நமக்கு கொடுத்து வைக்கிறார்.
And then another angel put a seal on his forehead.
இன்னொரு தேவதூதன் அவருடைய நெற்றியிலே ஒரு முத்திரையை போடுகிறார்.
Saying you belong to Christ. And see, he gave
சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவினுடையவன் எப்போதிருந்து.
Him a roll of paper. You see it behind that angel giving him a roll of paper which
ஒரு புத்தக சுருளை அவரிடம் கொடுக்கிறார்.
Picture of now you can be sure that you are a child of God. It's like a certificate.
இப்போது நீ தேவனுடைய பிள்ளை என்ற நிச்சயத்தை நீ பெற்றுக் கொண்டாய்.
I am a child of God now.
நான் தேவனுடைய பிள்ளை இப்போது.
And every one of you children needs to be sure that Jesus has come into your heart. You are sure you're a child of God.
இங்க ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்க உணர்ந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்து உள்ளத்துல எதுக்காக வந்திருக்கார்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்காக.
And he said, now you have to keep this certificate until you reach heaven. Don't ever lose it, because when you come to the gate of heaven, they'll ask you for this certificate. Are you sure?
அந்த சொல்றாங்க, அந்த சான்றிதழ் சர்டிபிகேட்டை நீ பத்திரமா வச்சுக்க, இப்ப நான் உங்களுக்கு தரோம். அது நீ வந்து பரலோகத்தினுடைய வாசலுக்கு நீ போகும்போது அந்த கேட்ல அவங்க கேட்பாங்க, அப்ப நீ இந்த சான்றிதழை காண்பிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அந்த தேவதூதன் சொன்னார்.
So you are saved, and then you must hold fast to this assurance of salvation.
இந்த ரட்சிப்பு நிச்சயத்தை நீ எப்போதும் காத்துக் கொள்ளணும் அப்படினு சொல்றாரு.
And when pilgrim got all this, he jumped for joy, because now he had become a real Christian and his
இதெல்லாம் கேட்டபோது சந்தோஷத்துல நம்மளுடைய மோட்ச பயணி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு.
Name was changed.
இப்போ அவருடைய பெயர் மாற்றப்பட்டது.
Till now his name was
இதுவரைக்கும் அவருடைய பெயர் என்னவா இருந்துச்சு?
Pilgrim.
மோட்ச பயணி.
Now his name became Christian.
இப்போது அவருடைய பெயர் கிறிஸ்தியன்.
As he was walking along after coming to the cross and being saved.
அவர் தொடர்ந்துச்சியாக நடந்து கொண்டிருந்த போது, அந்த சிலுவையை தாண்டி நடந்து கொண்டிருந்த போது,
he saw three people who were
அவர் மூன்று நபர்களை பார்த்தார்.
Were sleeping with chains on their legs.
அவருடைய கால்கள் சங்கிலியால கட்டப்பட்டிருந்துச்சு.
The names were, the first one was easily deceived.
முதலாவது கூடிய நபருடைய பெயர் வஞ்சிக்கப்படக்கூடியவன், எளிதாக வஞ்சிக்கப்படக்கூடியவன்.
That means people who don't read the Bible, they are easily deceived by the devil.
அதன் பொருள் என்னன்னா, மக்கள் தங்களுடைய வேதாகமத்தை வாசிப்பதில்ல, எளிதாக சாத்தான் அவர்களை வஞ்சித்து விடுறான்.
If you don't read the Bible, if you don't listen to the Bible,
நீங்க வேதத்தை வாசிக்கலனா, வேதன் வார்த்தைகளை கேட்பதில்ல அப்படின்னா,
the devil will cheat you and deceive you in so many ways.
சாத்தான் பல வகைகளில் உங்களை ஏமாற்றவும் வஞ்சிப்பான்.
And the name of the other was laziness.
இன்னொருவனுடைய பெயர் சோம்பேறி.
Laziness is not a good thing.
சோம்பேறித்தனம் நல்லதல்ல.
When you're lazy, the devil will put a chain on your leg.
நீங்கள் சோம்பேறியாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய காலையில் சாத்தான் ஒரு சங்கிலியை கட்டிவிடுவான்.
God has told us to work hard.
தேவன் நம்மை கடினமாய் உழைக்கும்படிக்கு சொல்லியிருக்கிறார்.
Study the Bible. Everything God wants us to do on this earth, we work hard.
வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் தேவன் நம்மளை என்னெல்லாம் செய்யணும் வைத்திருக்காரோ எல்லாவற்றையும் செய்யணும், கடினமாக உழைக்கணும்.
The name of the third one was assuming that everything is okay.
மூன்றாவது அவருடைய பெயர் இனி ஒரு குறைவும் இல்லை.
We should not live like that. Thinking everything is okay because
அப்படி நம்ம வாழவே கூடாது. இனி ஒரு குறை குறையும் இல்ல அப்படி நம்ம நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க கூடாது.
If the Lord convicts us of something in our heart, we must say, Lord, I'm sorry, it's not okay, I want to confess it.
நம்ம உள்ளத்துல தேவன் ஏதாவது உணர்த்தும் போது, ஆண்டவரே இது சரியில்லை, ஆண்டவரே நான் அதை சரி செஞ்சுக்கிறேன், நான் மாறிக்கிறேன் சொல்லி ஆண்டவரே மன்னிப்பு கேட்கணும்.
And what Christian did was he woke them all up.
கிறிஸ்தியன் என்ன பண்ணார்னா, அவங்க மூணு பேரையும் தூங்கிட்டு இருந்தவங்க எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு.
He said, wake up because there are so many dangers.
Don't
live this careless way. But they would not listen to him. And they went back to sleep again.
அவங்க மீண்டுமாய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
This is a picture of many people, even children.
இதுதான் அநேக மக்களுடைய படமா இருக்கு. குழந்தைகள் கூட இப்படி தான் இருக்காங்க.
When their dad and mom or preachers tell them, wake up, follow Jesus, they say, no, I'm all right, I've got a lot of friends. And they
அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, அவங்க பிரசங்கியார் சொல்றாங்க, எந்திரிப்பா நீ இயேசுவை பின்பற்று அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க,
அந்த கெட்ட
நண்பர்களோட நான் நட்பு வச்சுக்கணும்.
And they go to sleep.
அவங்க தூங்க போயிடுறாங்க.
Lost.
அப்ப அவங்க அப்படியே அவங்க ரட்சிப்பை இழந்து போயிடுறாங்க.
Go to hell forever.
நரகத்துக்கு நித்தியமா போயிடுறாங்க.
So then as Christian moved forward, he saw two people climbing over a wall.
பிறகு இன்னும் தொடர்ந்து கிறிஸ்தியா நடந்து போய் கொண்டிருந்த போது இரண்டு நபர்கள் பக்க வழியா செவது மேல ஏறி குறிச்சு வர்றாங்க.
See, to come to this way, pilgrim had to first come to the cross, right?
இந்த வழியா வர்றதுக்கு முதலாவது மோட்ச பயணி சிலுவையினண்டை வர வேண்டியது இருக்கு.
Remember, he came to the cross where Jesus forgave his sin.
ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அந்த சிலுவை கிட்ட வந்தபோதுதான் இயேசு கிறிஸ்து அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார்.
But these are people who didn't go to the cross.
ஆனா இந்த நபர்கள், இந்த ரெண்டு பேரும் அவங்க சிலுவைக்கே போகவே இல்ல.
And tried to avoid the cross, avoid coming to Jesus.
அவர்கள் அந்த சிலுவையை எப்படியாவது புறந்தள்ளாங்க. இயேசு கிறிஸ்துவ வரதை எப்படியாவது புறந்தள்ளிட்டு அதை தவிர்த்துட்டு
climbed over the wall and thought, by our good works we can go to heaven.
அப்படியே அந்த செவர் வழியா பேரி குதிச்சு நம்முடைய நற்கிரியைகளால நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைச்சு வர ஆரம்பிச்சாங்க.
And they were deceived. They will not get into heaven. They don't have that certificate.
அவங்க ஏமாற்றப்பட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டாங்க. அவங்க கிட்ட அந்த சான்றிதழ் இல்ல.
You get that certificate only at the cross.
சான்றிதழ் வந்து அந்த சிலுவையில மட்டும் தான் நமக்கு கிடைக்கும், ரட்சிப்பின் நிச்சயமான சான்றிதழ்.
That your sins are forgiven.
உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி.
The names of this was religious person with a lot of activity and going to church and all that, but not really come to the cross. And
ஒருத்தருடைய பெயர் அவன் மார்க்க சம்பந்தமானவன், அவன் வந்து சபையில் அநேக காரியங்களை அவன் செய்யக்கூடியவனா இருப்பான்.
The name of the other is hypocrisy. Hypocrisy.
இன்னொருடைய பெயர் மாய்மாலன்.
It means one who pretends to be holy but is not really holy.
அந்த மார்க்க சம்பந்தமானவன் வந்து பெயர் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாய்மாலக்காரன் அவன் வந்து வெளிப்படையா வந்து ஒரு பரிசுத்தவன போல ஒரு ஜீவியத்தை காண்பிப்பான், ஆனா உள்ளாகவும் அப்படி ஒரு பரிசுத்தவன அவன் இருக்க மாட்டான்.
And they did not humble themselves to go to the cross.
அவர்கள் சிலுவைக்கு போகும்படிக்கு தங்களை தாழ்த்தவில்லை.
Then the three of them, they talked together and they walked with Christian.
அப்போ அந்த மூன்று பேரும் பேசிக்கிட்டு கிறிஸ்தியனோட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கறாங்க.
And they reached a hill called difficulty.
அங்க கடினம் அப்படினு சொல்லி ஒரு துன்பத்தின் மலை அப்படினு சொல்லி ஒரு மலையில அவங்க ஏறிட்டாங்க.
They reached the hill called difficulty.
அங்க ஒரு துன்பத்தின் மலை
இருந்துச்சு. Their real nature was discovered.
அப்பதான் அவங்களுடைய உண்மையான சுவாபம் வெளிப்பட்டது அந்த துன்பத்தின் மலையில தான்.
Oh, we can't go along the difficult way. So
அவங்க சொன்னாங்க, ஐயோ இந்த துன்பத்தின் வழியை எங்களால் நடந்து போக முடியாது.
A true Christian is willing to climb the hill of difficulty. You come
ஒரு உண்மையான கிறிஸ்தவன் துன்பத்தின் மலையை ஏறி கடக்க முயற்சிப்பான்.
A difficult situation in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் துன்பமான சூழ்நிலைகள் வரும்.
Say yes. I'm going to follow Jesus even if it's difficult.
ஆம், இந்த கடினமான சூழ்நிலையில் கூட நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற போகிறேன் அப்படினு வருவீங்க.
But these other two people, hypocrisy and religious person,
ana inda payar kristavano and maayamala karano,
they say we don't want all the difficulty in the Christian.
Engalale inda mari kadinamana thumbamana sonnalgal ellam varak mudiyadhu.
Going sideways, which doesn't
na alle pakka valiya avanga poitaanga.
Go to heaven. That's how they
avanga paralavathukku pogave illa.
Went astray.
Avanga vali velagi poitaanga.
And then as Christian climbed, but Christian, what he did, you see there, he went to the foot of the hill. There was a spring of water.
அங்கே கிறிஸ்தியன் என்ன செய்யறான்னு பாருங்க, போகிறான், அங்க வந்து கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குது, தண்ணீர் ஊற்று இருக்கு.
From which he could drink water and be strengthened. God gives us power.
அந்த நீர் ஊற்று அவன் பருகிறான், அப்ப அவனுக்கு கொஞ்சம் வல்லமை கிடைக்குது, தேவனுடைய வல்லமையை நமக்கு கொடுக்கறாங்க.
And as he went up the hill, there was a bench and he sat down on the bench because he was tired.
அவன் நடந்து சென்று கொண்டிருந்த போது அங்க ஒரு பெஞ்ச் கிடைக்குது, அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்தான், ஏன்னா அவனுக்கு ரொம்ப சோர்வா இருந்துச்சு, டயர்டா இருந்தான்.
But he was a bit careless and that's
ஆனா கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டான்.
Certificate which he got at the cross, that roll of paper fell down from his hand. You see, he's fallen down under the bench.
அவன் அந்த சிலுவையில் இருந்தபோது அவனுக்கு கிடைத்த அந்த சுருளை, அந்த ரட்சிப்பின் நிச்சயமான சுருளை அவன் தெரியாம அப்படியே கீழே விட்டுட்டான். அசதி இல்ல, அது அப்படியே பெஞ்சு கீழே போய் விழுந்துருச்சு.
And he didn't realize it.
அது கீழே விழுந்தத கூட அவன் கவனிக்கல, அந்த சுருள் விழுந்ததை.
That can happen sometimes.
சில முறை அப்படி நடக்க முடியும்.
But sometimes we are sure Jesus has saved us. And then we become careless after some time.
இயேசு கிறிஸ்து ரட்சித்தாருன்னு அப்படி நம்ம சொல்லலாம், நம்ம நல்லா உறுதியா நமக்கு தெரிஞ்சிரும். அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே நம்ம அப்படியே சோர்ந்து போய் அப்படியே விட்டுருவோம்.
Then we wonder, oh, has Jesus really saved me or not?
அப்பதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கும், நம்ம இயேசு கிறிஸ்து ரட்சித்தாரா இல்லையா?
That's a picture of what happens sometimes.
சில நேரம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க கூடும்.
It can happen to anybody.
இது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம்.
It means to be very careful to keep that roll of paper. Jesus has
said. ஆகவே அந்த ரட்சிப்பு நிச்சயமாகி அந்த புத்தக சுருளை வைத்துக் கொள்வதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
Save me. I came to the cross. He's forgiven me.
இயேசு கிறிஸ்துவை நேசித்திருக்கிறார். நான் சிலுவைக்கு வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார்.
And suddenly he woke up because he saw two people running back.
இயேசு திடீரென்று அவன் முழித்துக் கொண்டான். ஏனா ரெண்டு மனிதர்கள் பின்னோக்கி ஓடி வருவதை அவன் பார்க்கறான்.
The name of the one person was afraid.
ஒருவனுடைய பெயர் பயந்தவன்.
And the name of the other was doubt.
இன்னொருடைய பெயர் சந்தேகிப்பவன்.
Didn't believe anything.
அவன் இதை எல்லாத்தையும் சந்தேகப்படுவான்.
Fear.
ஒருத்தர் ரொம்ப பயந்திருப்பான்.
Running away from this. They said there are lions in front.
அவங்க ரெண்டு பேரும் பயந்து ஓடி வராங்க. ஏனா முன்னாடி சிங்கம் இருக்குப்பா.
We can't go ahead. They are scared.
நம்மால முன்னாடி போக முடியாது அப்படின்னு ரொம்ப பயந்துட்டாங்க.
Scared. They were running away.
அவங்க அப்படியே பயந்து ஓடி வராங்க.
And then Christian suddenly said, "Oh, I'm going to get assurance from that roll of paper."
கிறிஸ்டியன் திடீர்னு சொல்றான், இல்ல இந்த அந்த சுருள் என்கிட்ட இருக்கு, அந்த சுருள்ல இருந்து நான் நிச்சயத்தை பெறுவேன் அப்படின்னு சொல்றான்.
Oh, where's my roll of paper gone?
அப்பதான் அவனுக்கு தெரியுது, ஐயோ அந்த பேப்பரை காணுமே அப்படின்னு சொல்லி.
I can't find it.
அவனுக்கு தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல.
So he had to run back to the bench.
அவன் பின்னாடி ஓடி போறான், பெஞ்ச் கிட்ட போயிட்டான்.
And he found he had left it under the bench. He ran back.
பெஞ்ச் கீழ இருக்கதான் ஓடி போய் எடுத்துட்டான்.
See, if you don't have this assurance, Jesus has saved me, you'll be disturbed by other people who are of
இந்த மாதிரி அந்த உறுதி ரட்சிப்பின் நிச்சயம், அதாவது இயேசு கிறிஸ்துவை ரட்சித்து விட்டார் அப்படின்னு நிச்சயம் மாத்திரம் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா, இப்படிப்பட்ட நபர்கள் பயம் சந்தேகம் அதோட வர நபர்கள் மூலமா நாம் பாதிக்கப்படக்கூடும்.
Afraid or who have doubt. So then he picked up that assurance of salvation.
அப்ப அந்த ரட்சிப்பின் நிச்சயமாகி அந்த புத்தக சுருளை அவன் எடுத்துக்கிட்டான்.
And then he got joy of salvation and again he
started. அவனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைச்சு.
Oh, sorry. Again he started walking on the way.
தொடர்ந்து அவன் நடக்க ஆரம்பித்தான்.
And as he was going along he was encouraged when he looked ahead and he saw this beautiful palace.
அவன் நடந்து கொண்டிருந்த போது ரொம்ப உற்சாகப்படுத்தப்பட்டான். அவங்க அழகான ஒரு மாளிகையை பார்த்தான்.
All beautiful was a picture of the heaven he was going to reach.
அவன் போகக்கூடிய அந்த பரமதேசத்தின் ஒரு படமாக இருந்துச்சு.
Sometimes God shows us not a physical picture but gives us an assurance we are children of God, we are happy.
சில நேரம் அப்படியே ஒரு படமாக ஆண்டவர் காண்பிக்கிறது இல்ல, ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு நிச்சயத்தை நம்ம ஆண்டவர் கொடுப்பார், நம்ம மிகுந்த சந்தோஷமா இருப்போம்.
Going on the right path.
சரியான பாதையில் நடக்கிறோம்னு சொல்லி.
It was slowly becoming dark. As he came near, he saw these two lions.
கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது. அவர் கிட்ட வர ஆரம்பிக்கிறாரு. அப்ப பார்க்கறது ரெண்டு சிங்கம் நிக்குது.
On either side.
ரெண்டு பக்கமும் சிங்கம் தான் இருக்கு.
Roaring at him.
ரொம்ப அப்படியே கர்ஜிக்க ஆரம்பிக்கிறார் அவரை பார்த்து.
Which you know the other two people had told him there are lions and that's why they ran away.
மற்ற மக்கள் சொன்னாங்க இல்லையா, அந்த சந்தேகிப்பவனும் பயந்தவனும் சொன்னாங்க இல்லையா, அங்க சிங்கம் இருக்கு அதனால தான் பயந்து ஓடுனாங்க.
But further ahead at the gate from a gate the doorkeeper at the gate shouted out to him don't.
ஆனா அதே அதுக்கு தாண்டி பார்த்தா அங்க ஒரு வாசல் இருந்துச்சு. அந்த காவலாளி சொல்றாரு, அவங்களை பார்த்து நீ பயப்படாத.
You're afraid of these lions.
அந்த சிங்கங்களை பார்த்து நீ பயப்படாத.
Because if you look carefully the lions have got chains. They are pulled back, that lion has got a chain on that side. And this lion has got a chain and said God has put it.
நல்லா உத்து பாறேன், அந்த சிங்கங்கள் கிட்ட சிங்கங்கள் கால்ல வந்து சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு. அந்த சிங்கத்துக்கு இந்த பக்கம் சங்கிலி கட்டப்பட்டிருக்கு, இன்னொரு சிங்கத்துக்கு அந்த பக்கம் சங்கிலி கட்டப்பட்டிருக்கு. தேவன் அப்படி கட்டி வைத்திருக்கிறார்.
Chain. God has put a chain on the devil. Do you know that?
சாத்தானை சங்கிலியால தேவன் கட்டி வைத்திருக்கிறார்.
The devil cannot come close to you if you walk along the narrow way.
சாத்தானால் உங்களிடம் நெருங்கி கூட வர முடியாது. நீங்கள் ஒருவேளை அந்த இடுக்கமான வாசல் வழியை நடப்பீர்களாகில்.
The narrow way is the way of obedience to Jesus Christ.
அந்த இடுக்கமான வழி என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பதாகும்.
And his commandments you
அவருடைய வார்த்தைகளுக்கு
you walk along that way the devil cannot touch you.
அந்த வழியில் மாத்திரம் இடுக்கமான வழியில் இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு மட்டும் நீங்க நடப்பீங்கன்னா சாத்தான் ஒருபோதும் உங்களை தொடவே முடியாது.
Because he's chained.
ஏன்னா அவன் கட்டப்பட்டிருக்கான் சங்கிலியால.
But it's only if you go away from that way go to this side or that.
ஆனா அந்த வழியில இருந்து வேற வழிக்கு போனீங்கன்னா
மட்டும் that side
இந்த வழிக்கு போறீங்க அந்த பக்கம் போறீங்க
the devil can catch you then only
அப்பதான் சாத்தான் வந்து உங்களை பிடிக்க முடியும்.
Lions can touch you so it's a wonderful
அப்பதான் தொட முடியும்.
Thing that God has put these chains on either side on the lions.
ஆகவே இது மிகவும் அருமையான காரியமா இருக்கு. இரண்டு பக்கமும் சிங்கங்களை காலில் சங்கிலியை போட்டு ஆண்டவர் கட்டிட்டார்.
So it's very important to walk that narrow way which Jesus said that leads to life.
ஆகவே அந்த ஜீவனுக்கு போற அந்த இடுக்கமான வாசலோட நடக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதா இருக்கு.
Very very important. That's a good lesson for us.
மிக மிக முக்கியம். நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பாடத்தை அது கொடுக்குது.
To learn the way of obedience to God.
நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதின் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம்.
Then finally he arrived at the palace.
கடைசியாக அவன் அந்த மாளிகைக்கு
வர்றான். And there Christian was welcomed by a doorkeeper who invited him to stay there for the night.
அப்போது அந்த காவலாளி அவரை அங்க இருந்து கத்துன அந்த காவலாளி வந்து வரவேற்கிறான், உள்ள வந்து தங்கும்படிக்கு, அந்த இரவு தங்கும்படிக்கு.
And this house was maintained by three very serious looking by first of all a serious looking sister named
இந்த வீடானது பராமரிக்கப்படுகிறது சீரியஸா இருக்கக்கூடிய சகோதரிகள், முதலாவது
wisdom,
ஞானம் அப்படிங்கிற சகோதரி.
See, God gives us wisdom.
மிகவும் கவனமுள்ள ஞானம் அப்படிங்கிற சகோதரி. அந்த ஞானம் அப்படிங்கிற காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார்.
That is understanding of the right way to walk.
அது நாம் எந்த வழியில சரியான வழியில நடக்கணும்ல அதை நமக்கு போதிக்குது, அதை நமக்கு புரிந்து கொள்ள வைக்குது.
And this lady received Christian and took him into the palace and introduced
அவங்க நல்ல ஒரு கிறிஸ்தவ பெண்ணா இருந்து அவங்க அந்த மாளிகைக்குள்ள அழைத்து கொண்டு போய்
him to three serious looking sisters named
மூன்று மிக கவனமுள்ள சகோதரிகள்ட்ட அவங்களை காண்பிக்கிறாங்க.
Holiness, that means holiness.
முதலாவது நபருடைய பெயரு அவங்க தேவபக்தி.
And carefulness, that's the name of the other one, always being careful.
இன்னொருத்தவங்க பேரு விழிப்புள்ளவர்.
And then the third is love.
இன்னொருத்தவங்க பேரு திவ்ய அன்பு.
Always have God's love.
எப்போது அவங்க கிட்ட தேவனுடைய அன்பு இருக்கும்.
And they told Christian many many useful truths.
அவங்க கிறிஸ்தியான்ட்ட அநேக மனகம் பிரயோஜனமான சத்தியங்களை போதிச்சாங்க, சொன்னாங்க.
And comforted him and encouraged.
அவர் ஆறுதல் படுத்துனாங்க, உற்சாகப்படுத்துனாங்க.
You know, these are the picture of how when we read the word of God these things comes to us, wisdom.
ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கிட்ட வரும், ஞானம்,
holiness,
பரிசுத்தம்,
being careful,
விழிப்பா இருப்பது,
and love. So this
தேவனுடைய அன்பு.
The picture of how the Lord Jesus instructs us.
இப்படி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுரை சொல்றாங்க வேதத்துல.
They told him that see there's a prince in the heavenly city, his name
பரமதேசத்துல ஒரு ராஜா இருக்கார்,
Jesus,
அவருடைய பேர் இயேசு.
He built this palace to encourage and strengthen.
அவர்தான் இந்த மாளிகையை கட்டி நம்மை உற்சாகப்படுத்தும்படிக்கு, நம்மை பலப்படுத்தும்படிக்கு.
So walking is a picture of the church.
அவரை நோக்கி நடந்து வரவங்களை அப்படி பலப்படுத்தும்படிக்கு இயேசு ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார்.
This is a picture of the church where
இதுதான் சபையுடைய படமா இருக்கிறது இப்படம்.
We have people who teach us and encourage us.
சபையிலும் மக்கள் இருக்காங்க, நமக்கு போதிக்கிறாங்க, நம்மளை உற்சாகப்படுத்துறாங்க.
Bible is taught.
வேதத்துல சொல்லப்பட்டபடி.
And then they showed him to a room called peace.
அதுக்கு சமாதானம் அப்படிங்கிற ஒரு அறையை அவங்க காண்பிக்கிறாங்க.
Church, we have peace. And told Christian, you can sleep here till the morning and wake up and go. God gives.
இங்க தங்கிட்டு காலை வரை இங்க தங்கிட்டு நீ கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்றாங்க.
Just rest along the way.
தேவன் நமக்கு அப்பப்ப இளைப்பாறுதல வழியில கொடுக்கறாங்க.
The next day they took him to the armory. Armory.
அடுத்த நாள் அவரை வந்து அந்த ஆயுத சாலையில கொண்டு போய் காண்பிக்கிறாங்க.
Means the weapons we need to fight the devil.
அந்த ஆயுத சாலையில வந்து ஆயுதங்கள் இருக்கு பிசாசோட எதிர்த்து போராடும்படிக்கு.
And showed him there are so many weapons. You know, the Christian life is a battle.
அங்கே அநேக ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போர்க்களம்.
Where we have to fight with Satan, with so many things.
நாம அநேக காரியங்களோட சாத்தானோட கூட நம்ம போரிட வேண்டியது இருக்கும்.
Not physical weapons but spiritual weapons.
ஏதோ கையில நம்ம பார்க்கக்கூடிய அந்த போன்ற ஆயுதங்கள் கிடையாது, ஆனா ஆவிக்குரிய ஆயுதங்கள்.
Truthfulness,
உண்மை,
and patience and peace,
பொறுமை, சமாதானம்,
some things like that.
அப்படிப்பட்ட காரியங்கள்.
All pictured like sword and shield and helmet.
ஆகவே அங்கே நிறைய காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த குறுமையான கத்தி, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஷீல்ட் போன்ற காரியம், அதுக்கு அதே போல அந்த தலைசீரா, இவைகள்லாம் அங்கே காண்பிக்கப்படுது.
And all that.
இவையெல்லாம்.
You'll need all these things when you go to forward in the journey.
இந்த பயணத்தை நீ முன்னோக்கி போகும்போது இந்த காரியங்கள்லாம் உனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க.
Then they took him to the top of the house and showed him the beautiful mountains. See, you're headed to a beautiful place.
அப்ப அந்த மலை வச்சு அவங்களை கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய அருமையான அந்த மலைகள் எல்லாம் அவங்க காண்பித்தாங்க.
Heaven is a beautiful place.
பரலோகம் அப்படிங்கிறது மிகவும் அழகுள்ள ஒரு இடம்.
And it's pictured with vineyards and woods and fruits of all.
அங்கே வந்து அநேக திராட்சை தோட்டங்கள் இருக்கும், மரங்கள் இருக்கும், அங்கே வந்து அநேக வகை எல்லா வகையான பழங்களும் இருக்கும்.
Kinds. And he said the name of the land is called Emmanuel's land. Emmanuel.
அது இம்மானுவேல் நகரம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு.
It's a name for Jesus Christ.
இம்மானுவேல் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவின் பெயர்.
God with us.
தேவன் நம்மோடு இருக்கிறார்.
Then they took him back to the armory.
மறுபடியும் மீண்டும் அந்த ஆயுத சாலையை கூட்டிக் கொண்டு வந்து விட்டார்கள்.
Where the weapons were and they dressed him up with.
அங்கேதான் அங்கே ஆயுதங்கள்லாம் இருக்கிறது. அந்த ஆயுதங்கள்லாம் அவருக்கு போடுறாங்க.
Breastplate of steel.
அங்கே அப்படியே அங்க இருக்கக்கூடிய அந்த மார்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியம் வந்து அப்படியே இருமினல் ஆகப்பட்டிருக்கு.
So that the arrows of the devil would not hit him.
ஆகவே வந்து சாத்தான் எய்த அந்த அக்னி ஆஸ்திரங்கள் எதுவும் அவர் வந்து அணுக முடியாது.
Sword and they gave him a helmet.
அதன் பிறகு ஒரு தலைச்சீர் அவர் பைக்கிறாங்க.
It's like the word of God that protects us in so many ways from Satan's
தேவனுடைய வார்த்தை சாத்தானுடைய அநேக தந்திரங்களில இருந்து நம்மை காக்கிறது.
Attacks.
அவனுடைய தாக்குதல்களில இருந்து நம்மை காக்கிறது.
He needed this because
நமக்கு அது தேவை.
As he was going along, he had to face many problems as he
என்னடா அவன் போய் கொண்டே இருக்கும்போது அவன் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும்.
He was now equipped to fight the battle.
இப்போது அவன் அந்த அந்த சண்டையை மேற்கொள்ளும்படிக்கு அவன் எல்லா வகையிலும் தயாராகி விட்டான்.
Ready to fight the devil because he had
சாத்தானை எதிர்த்து போராடும்படிக்கு
got the word of God, that sword by
என்றால் அவனுக்கு அந்த ஆவியின் பட்டயம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது.
Is a picture of the word of God.
அந்த பட்டயமானது அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது.
God, the Bible, the word, why do we memorize these verses?
So ஏன் நாம் வேத வசனங்களை எல்லாம் மனப்பாடம் செய்கிறோம்?
Those are swords in our hand. Whenever the devil comes to tempt us, you can remind him of one of these verses that you
memorized. அவைகள் தான் ஆவியின் பட்டயங்கள். எப்போதெல்லாம் சாத்தான் வந்து நம்மை சோதிக்கிறானோ அப்போதெல்லாம் இந்த வசனத்தை நாம் சொல்ல முடியும்.
Memorized.
நாம் மனப்பாடம் செய்தாலும் சொல்ல முடியும்.
On Sunday in the church.
ஞாயிற்றுக்கிழமை சபையில் நாம் மனப்பாடம் செய்கிறோம்.
So suddenly the devil came. There's the devil coming at him.
அப்போ திடீரென்று பார்த்தால் பிசாசு வந்து விட்டான்.
Attacking him, that means with temptation.
அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். அதன் பொருள் என்னன்னா
telling him to do something wrong.
ஆனா அநேக சோதனைகளை அனுப்புறான். அவனை வந்து ஒரு தவறான காரியத்தை செய்யும்படிக்கு சொல்றான்.
Telling him God doesn't love you and all these.
அவன் சொல்றான் தேவனை நேசிக்கல அப்படி இந்த மாதிரி அநேக காரியங்களை அவன் சொல்றான்.
Lies.
அநேக பொய்களை அவன் சொல்றான்.
He comes and tells us. And
சாத்தான் அது போல வந்து நமக்கு சொல்ல முடியும்.
Christian was now afraid what he would do when the devil fires all these things at him.
இந்த எல்லா காரியங்களையும் சாத்தான் அக்கிரிய அஸ்திரங்களாக எய்யும் போது என்ன செய்வது அப்படி சொல்லிட்டு கிறிஸ்தியன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான்.
And he takes out his sword.
அவன் தன்னுடைய பட்டயத்தை எடுக்கிறான்.
And fights the devil in the name of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானை எதிர்த்து போராடுறான், அடிக்கிறான்.
He resists him.
அவன் எதிர்க்கிறான், சாத்தானை எதிர்க்கிறான் அந்த பட்டயத்தை வைத்து.
Devil has to run away.
அப்ப சாத்தான் பயந்து ஓடியே போயிடுது.
Whenever you are tempted.
எப்போதெல்லாம் நீங்க சோதிக்கப்படுறீங்களோ
remember some promise that you read in the Bible or tell him in the name of Jesus.
வேத வசனத்துல கூட நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வாக்குத்தத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. சாத்தான் கிட்ட சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
I resist you.
நான் உன்னை எதிர்க்கிறேன், நீ அப்பாலே போ சாத்தானே.
Then as he went along the pathway he had to he said I can do all things through Christ who strengthens me.
தொடர்ந்து விஷயம் நடக்கிறார். அப்போ அவர் சொல்றார், என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
But he was a little wounded in that fight.
ஆனா அவர் கொஞ்சம் காயப்பட்டுட்டார்.
So an angel came.
ஆகவே ஒரு தூதன் வருகிறார்.
Some leaves to heal him.
அவர்கிட்ட சில இலைகள் எல்லாம் கொடுத்து அவருடைய காயங்களுக்கு மருந்து போடுகிறார்.
And they applied it to the wounds. You know, God comforts us.
தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவார்.
He'll always stand with us when we fight against the devil.
அவர் எப்போதும் நம் பட்சத்தில் இருக்கிறார். நாம் சாத்தானுக்கு எதிராக போராடும் போது எப்போதும் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார்.
And that Christian continued his journey very happy that he had overcome Satan. You'll always be happy.
அவன் மிகவும் சந்தோஷமாய் போது கிறிஸ்தியன் நடக்க ஆரம்பித்து விட்டார். நாம் எப்போதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும்.
If you have resisted the devil, quoted the Bible to the devil, you know,
நாம் சாத்தானை ஏத்து நின்று விட்டால், நாம் வேத வார்த்தை சாத்தானுக்கு நாம் எடுத்து காண்பித்து விட்டால்,
Jesus quoted the Bible to Satan.
இயேசுவும் சாத்தானுக்கு வேத வார்த்தைகளை காண்பித்தார், கோடிட்டு காண்பித்தார்.
And you must also quote some verse in the Bible to say.
நீங்களும் கூட சில வசனங்களை வேதத்திலிருந்து சாத்தானுக்கு கோடிட்டு காண்பிக்க வேண்டும்.
And now Christian is approaching a very dangerous area.
இப்போது ஒரு மிகவும் அபாயமான ஒரு இடத்திற்கு கிறிஸ்தியன் வருகிறார்.
And again he sees two men running back.
மீண்டும் இரண்டு நபர்கள் அவர்கள் பின்னோக்கி ஓடி வருவதை அவர் பார்க்கிறார்.
Always you will find some friends of yours who are going in the other direction.
எப்போதும் நீங்கள் உங்கள் நண்பர்கள் சிலர் அவர்கள் பின்னோக்கி செல்வதை நீங்கள் பார்க்க முடியும்.
We don't believe in Jesus. We don't believe in the Bible.
நாங்கள் இயேசுவை விசுவாசிப்பதில்லை, நாங்கள் வேதத்தை விசுவாசிப்பதில்லை.
We got to be very careful.
நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
When you meet such people, you have two
அப்படிப்பட்ட நபர்களை நாம் சந்திக்கும் போது
இங்கே
இரண்டு நபர்களை அவர் பார்க்கிறார்.
Go back. There are many dangers.
நீங்க பின்னாடி போ, அநேக அபாயங்கள் இருக்கிறது.
Along this way, but Christian did not listen to them. And you must not listen to all these people who tell you to go back. With the sword in his hand, he stepped on to this narrow way.
அந்த கையில் இருக்கக்கூடிய பட்டயத்தோடு கூட அவர் அந்த இடுக்கமான வாசலோடு அடுத்து பிரவேசிக்க ஆரம்பித்து விட்டார்.
Narrow it is. Jesus said the way to life is narrow.
இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமானது.
One side the devil is trying to attack you with fire.
ஒரு புறத்திலே சாத்தான் நின்று கொண்டு அவன் அக்கினியின் மூலமாக அவன் அடிக்க பார்க்கிறான்.
All that. On the other side is a muddy mud and slush.
இன்னொரு பக்கமும் உளையான சேறு அங்கே தகதி இருக்கிறது.
water into which you can fall.
But you never fall there.
Look at Jesus. You'll never fall this side.
ஆனால் நீங்க எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஒருபோதும் இருபுறமும் நீங்கள்
விழமாட்டீர்கள்.
இந்த பக்கமும் அந்த பக்கமும் விழமாட்டீர்கள்.
And you don't have to be afraid of any of those things either.
இந்த இரண்டு காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படவும் கூட தேவையில்லை.
And then he used another weapon. He used the
அப்பொழுது இன்னொரு ஒரு ஆயுதத்தை அவர் பயன்படுத்துகிறார்.
Weapon called the sword of the word of God.
அப்பொழுது தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்கிறார்.
Then he used another weapon called prayer.
அப்பொழுது இன்னொரு ஆயுதத்தை அவர் பயன்படுத்துகிறார். அது ஜெபம்.
There are two weapons God has given us.
தேவன் நமக்கு இரண்டு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்.
One is quoting the Bible, which
ஒன்று வேத வசனத்தை கோடிட்டு காண்பிப்பது.
Is the sword.
அதுதான் ஆவியின் பட்டயம்.
And the other is kneeling down and praying.
இரண்டாவது முழங்கால் பட்டிட்டு ஜெபிப்பது.
And he says, Lord, give me strength.
ஆண்டவரே எனக்கு பலத்தை தாரும்.
That's another thing. Whenever you're in trouble,
எப்போதெல்லாம் நீங்கள் ஒரு கஷ்டத்திலே துன்பத்திலே இருக்கிறீர்களோ அது அடுத்த காரியமா இருக்கிறது.
Not only quote the Bible.
நீங்கள் வேதத்தை நீங்கள் வந்து காண்பிப்பது மாத்திரமல்ல, கோடிட்டு காண்பிப்பது மாத்திரமல்ல வேத வசனத்தை.
What's the second weapon?
இரண்டாவது நமக்கு கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆயுதம்
prayer.
ஜெபிப்பம், ஜெபிப்பது.
Pray to Jesus and say, Lord,
இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிப்பது. ஆண்டவரே,
give me strength.
எனக்கு பலத்தை தாரும் ஆண்டவரே.
And then he finds, as he is going along, again, the devil comes now in the form of two invisible demons.
இப்போது மீண்டுமாய் அவர் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தபோது அவர் பார்க்கிறார், சாத்தான் வேறு ஒரு வடிவத்திலே வருகிறான். இரண்டு கண்ணுக்கு தெரியாத சாத்தான்கள் மூலமாக வருகிறான்.
Coming and whispering thoughts into his ear.
இரண்டு கண்ணுக்கு தெரியாத பேய்கள் வந்து அவனுடைய காதுகளிலே அவனிடம் சில சிந்தனைகளை விதைக்கிறது.
No, God doesn't love you. Do you
இல்லை, தேவன் உன்னை நேசிக்கவே இல்லை.
You hear things like that?
உங்களுக்கு அப்படிப்பட்ட சத்தம் எல்லாம் கேக்குறதா?
Remember this picture always.
இந்த படத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கங்க. அப்படிப்பட்ட சிந்தனை எல்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா,
the devil coming saying God doesn't love you, that's a lie.
சாத்தான் வந்து சொல்றான், தேவன் உன்னை நேசிக்கவே இல்லைன்னு. அது முழுக்க முழுக்க ஒரு பொய்.
And Christian said that's a lie, I believe God loves.
கிறிஸ்டியன் சொன்னாரு அது ஒரு பொய், நான் விசுவாசிக்கிறேன் தேவன் என்னை நேசிக்கிறார்.
Excuse me. And then they whisper some bad things against some other boy or girl.
அந்த பிறகு ஏதோ ஒரு பையனை குறித்தோ ஒரு பெண்ணை குறித்தோ ஏதோ ஒரு கெட்ட செய்தியை அது அந்த பேய்கள் கூறுகிறது.
So many times you hear thoughts in your mind.
அநேக நேரம் நீங்க கேட்க முடியும், அப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்க மனதில் வர முடியும்.
Boy is bad, that girl is bad. Don't.
அந்த பையன் கெட்டவன், அந்த பொண்ணு மோசம் அப்படின்லாம்.
Listen to them.
நீங்க அதெல்லாம் செவி கொடுத்து கேட்கவே கூடாது.
No. They are bad, avoid them.
இல்ல நான் கேட்க மாட்டேன். ஒருவேளை அவங்க கெட்டவங்களா தான் நான் தவிர்த்துருவேன், அவங்களை தவிர்த்துருவேன்.
But don't speak evil about them.
ஆனா அவங்களை குறித்து நான் தீமையா பேச மாட்டேன்.
The devil is always trying to say things against your younger brothers or sisters or
எப்போதும் உங்களுடைய சிறிய சகோதரர்களுக்கு எதிராகவோ சகோதரிகளுக்கு எதிராகவோ ஏதாவது தீமையா குறை சொல்லிக்கிட்டே குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா சாத்தான் பாப்பான்.
Older brother or sister, don't listen.
அல்லது பெரிய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக.
This is a picture you must always remember.
தேவன் அப்படி விரும்பவே மாட்டார். இந்த படத்தை நீங்க எப்போதும் ஞாபகத்துல வச்சுக்கணும்.
That whenever you hear bad thoughts coming into your mind of
எப்போதெல்லாம் உங்களுடைய சிந்தையில தீமையான எண்ணங்கள் வருதோ,
fear or doubt in God,
உங்களுக்கு ஒரு பயமோ ஒரு அவிஸ்வாசமோ தேவனிட்ட வந்துச்சுன்னா,
or evil about other people,
அல்லது மற்ற நபர்களை குறித்து தீமையான எண்ணங்கள் வந்துச்சுன்னா,
it is always these agents of Satan trying to whisper things.
எப்போதும் சாத்தானுடைய ஏஜென்ட்கள் இதே போலதான் வந்து உங்ககிட்ட கிசுகிசுக்கிறாங்க.
You must resist them.
நீங்க அவங்களுக்கு எதிர்த்து இருக்கணும்.
And he resisted them. And suddenly the darkness
அவர் எதிர்த்து நின்றார். உடனடியாக மீண்டும் ஒரு இருள் வந்தது.
Turned into light.
அந்த இருள் வந்து வெளிச்சமாக மாறியது.
He's standing and looking back over the way that he walked. What an
அவர் நடந்து வந்த பாதையை பார்க்கிறார், திரும்பி பார்க்கிறார். இது வழியாக நடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி.
Narrow way.
அது எவ்வளவு இடுக்கமா இருக்கு.
All that way and he says, thank you Lord.
அவர் நெருக்கமான வழியில் நடக்க வைத்தீங்களே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
Protecting me.
என்னை அந்த நேரத்தில் பாதுகாத்தீங்களே.
When we look back over our life, we must learn to thank Jesus.
நம்முடைய வாழ்க்கையை நாமளும் திரும்பி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்ல நம்ம கத்துக்கணும்.
For protecting us from so many dangers.
அநேக அபாயங்கள்ல இயேசு கிறிஸ்து நம்மளை காப்பாற்றி இருக்கிறாரே.
And pitfalls.
நிறைய சகதிகள்ல நிறைய படுகொல்ல இருந்து நம்மளை காத்திருக்காரே.
And then he saw it was by the light of God that he came through that darkness.
தேவனுடைய வெளிச்சத்தினால அந்த இருள்ல இருந்து அவர் கடந்து வந்துட்டார்.
Then he entered a cave.
அதன் பிறகு ஒரு குகையை நோக்கி வர்றார்.
And in that cave was a false preacher.
அந்த குகையில வந்து ஒரு கள்ள போதகர் இருக்காரு.
There are many false preachers in the world.
இந்த உலகத்துல அநேக கள்ள போதகர்கள் இருக்காங்க.
Even who sit in some churches.
அவங்க சில சபைகள்ல கூட உட்கார்ந்திருப்பாங்க.
Who don't preach the truth. They have a cross.
சத்தியத்தை உபதேசிக்கவே மாட்டாங்க.
Cross on top of their head.
அவங்களுடைய தலையில கூட சிலுவை இருக்கும்.
And they pretend to be the servants of God but they are not servants.
அவங்க தேவனுடைய ஊழியக்காரர்களை போல நடிப்பாங்க, ஆனா உண்மையிலே அவங்க அப்படி இல்ல.
Servants of God. They try to lead people astray back
into
the old religion of trying to go to heaven by doing
good
works or by the main thing they'll say is give money to the church. Money to the church. If you give money to the church, God will save you. It's a lie. You can't be saved by giving money to the church. You're saved by turning from your sin.
உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் மனதின் மூலமாக
believing in Jesus, but they're all
இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைப்பதன் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும்.
There are many like that in the world today.
ஆனா இது போன்ற அநேக கள்ளப்பதர்கள் இந்த உலகத்தில் நுழைஞ்சிருக்காங்க.
On television, you
TV-ல வர்றாங்க.
Must not listen to them.
TV-ல பார்த்தா கூட நீங்க அவங்களுக்கு செவி கொடுக்க கூடாது.
And you must just don't even talk to them.
அவங்களோட நீங்க பேசவே வேண்டாம்.
See how Christian is, he just ignores all that preaching and walks on.
கிறிஸ்டியன் என்ன பண்ணாரு பாத்தீங்களா? அதை அப்படியே தவிர்த்துட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டார்.
And as he was walking, he saw another pilgrim.
அவர் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது அவர் இன்னொரு பயணியை பார்க்கிறார், மோட்ச பயணி.
He was walking all alone till now.
இதுவரைக்கும் பார்த்த தனியா நடந்துட்டே இருந்தார் நம்ம கிறிஸ்டியன்.
See how good God is to give us fellowship.
எப்படி எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்காரு, நமக்கு ஐக்கியத்தை கொடுக்கிறாரு பாருங்க.
With others who have the same desire, who want to follow Jesus.
அதே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்ங்கற வாஞ்சையும் விருப்பமும் இருக்கக்கூடிய சகோதரரோட ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறார் ஆண்டவர்.
And want to go to heaven.
அவங்களும் பரலோகத்துக்கு போக விரும்புறாங்க.
And he saw this man, he says, he was so encouraged that
அவர் மிகவும் உற்சாகப்பட்டார்.
This man was there and he told him, hey, hang on, slow down.
இந்த மனிதர் அங்க இருக்காரு, ஏய் நில்லுப்பா, கிறிஸ்டியன் கூப்பிடுறாரு, நில்லுப்பா, கொஞ்சம் மெதுவா நடா, நானும் வந்துடுறேன்.
Because I want to join you. And
நான் உன்னோட சேர்ந்து நடக்க விரும்புறேன்.
That other person in front, his name was Faithful.
அங்க முன்னாடி ஒரு நபர் நடந்துட்டு இருக்காரு, அவருடைய பெயர் உண்மை உள்ளவன்.
He said, I'm not going to slow down.
உண்மை உள்ளவன் சொல்லிட்டாரு, என்னால மெதுவா நடக்க முடியாதுப்பா.
I'm not going to slow down, I'm going to keep running. If you want, catch up with me.
Na vandu medhuvala nadakka maten, na innum odi vegama dhaan oda poren.
Then Christian became proud.
Appa Christianukku perumai vanduchu, enna avan eppadi sollitan appadina.
He said, okay, I'm going to teach him a lesson.
Seri seri, ivanukku oru paadam karpithu kudukanum.
I'm going to run faster and overtake him.
Na odi poi avana taandi oda poren.
With another Christian.
ஒரு போதும் நம்ம வந்து நம்ம இன்னொரு கிறிஸ்தவரோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது.
I'm going to be better than him.
Na avanoda innum sirappa odiruven.
It's always dangerous.
அது எப்போதும் அபாயம் நிறைந்தது.
And you'll see what happened to him.
என்ன ஆச்சு பாருங்க.
Christian fell down.
கிறிஸ்டியன் கடத்துல கீழ விழுந்துட்டான்.
Whenever you try to show that you are better than your brother or sister,
உங்களுடைய சகோதரரோடவோ இல்ல சகோதரியோடவோ நீங்க சிறந்தவர் அப்படினு எப்பெல்லாம் காண்பிக்கும்படிக்கு முயற்சி பண்றீங்களோ,
this is what will happen to you.
இதுதான் உங்களுக்கும் நடக்கும்.
Remember this picture always.
இந்த படத்தை எப்போதும் ஞாபகத்துல வச்சுக்கங்க.
Sometimes we are tempted.
அங்க பாருங்க, உண்மையுள்ளவன் வந்து கிறிஸ்டியானுக்கு உதவி செஞ்சார்.
கிறிஸ்டியனா
கிறிஸ்டியானை தூக்கி விட்டார்.
And then they walked together with good fellowship.
அப்புறம் நல்ல ஐக்கியத்தோட அவங்க நடந்து போனாங்க.
And then faithful told his story. This is
உண்மையுள்ளவன் தன்னுடைய தான் எப்படி நடந்து வந்தோம் அப்படிங்கிற தன்னுடைய கதையை சொல்றாரு.
Faithful telling, you know what happened to me when I was walking down this way?
நான் நடந்து வந்து கொண்டிருந்த போது
one girl came and tempted me.
ஒரு பெண் வந்து என்னை சோதித்தாள்.
Did not listen to her.
நான் அவளுக்கு செவி கொடுக்கவே இல்ல.
I just walked on.
நான் நடந்து வந்துட்டேன்.
And then he said, I met an old man.
நான் அதன் பிறகு இன்னொரு ஒரு வயதான ஒரு மனிதனை நான் சந்தித்தேன்.
The old Adam.
அவன் வந்து பழைய ஆதாம்.
Who tempted me to come to his house and do a lot of wrong things.
அவன் தன்னுடைய வீட்டுக்கு நான் வரணும்னு சொல்லி அநேக காரியங்களை தவறான காரியங்களை செய்யும்படி கூப்பிட்டான்.
And he says, I would not listen to him.
நான் சொன்னேன், நான் அவனுடைய செவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.
And I turned away from his temptation to come to visit his home where he'd be tempted.
Na avanudaya sodhanai edirthu ninna avanudaya veettukku na pogave illa.
To do the lust of the flesh and the lust of the eyes and the pride of life.
Avanudaya veettukku na poi irundha anga maamasathin ichai kangalin ichai jeevanathin perumai ivayella irukum.
He said no.
Na solitta illa avan solitten.
Then his faithful went up the hill.
Appuram unmaiyullavan thodarndha andha kundrin meedhu nadandhu pona bodhu
he was overtaken by the law again.
Ange veda pramani vandu vittar.
The law, you know, the law which I saw earlier,
ninga nyaya pramana munadi and veda pramani nama paathom,
saying, why did you listen to that? This is faithful telling a story.
இங்கே வந்து உண்மையுள்ளவன் தன்னுடைய கதையை சொல்லிட்டு இருக்காரு.
Why did you listen to that old Adam? Why did you even listen to him? You should have immediately said,
நீ அந்த பழைய ஆதாம் சொன்னதா கேட்டு நின்னுகிட்டு இருந்த அப்படினு சொல்லி அவட்ட கேக்குறாரு. உண்மையிலவன்ட்ட அந்த இந்த நபர் கேக்குறாரு, வேதப்பிரமாணி கேக்குறாரு.
No, and walked off. But you spent some time listening to him.
அவர் நிஜமா வந்து அங்க ரொம்ப நேரம்லாம் நிக்கல, ஒரு 2 நிமிஷம் நின்னு பேசிட்டு அவர் கடந்து வந்துட்டாரு.
The law came to.
ஆனாலும் வந்து அந்த வேதப்பிரமாணி வந்து அதை கண்டிக்கிறாரு.
Make him convicted of his sin.
அவருடைய பாவத்தை அவர் கூட அவர் உணர்த்துறாரு.
But
குற்றவனர் வடைய வைக்கிறாரு.
Faithful stood against that and said, God, Lord, have mercy on me.
ஆனால் அதற்கு எதிர்த்து நம்ம உண்மையுள்ளவன் நின்று ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும்.
And faithful was saved.
அப்போது உண்மையுள்ளவன் ரட்சிக்கப்படுகிறார்.
After that, faithful said, faithful is still telling his story.
உண்மையுள்ளவன் தொடர்ந்து தன்னுடைய கதையை சொல்றார்.
To Christian, he said, I met another man as I came along the way, and that is the man.
வழியிலே வந்து கொண்டிருந்தபோது இன்னொரு நபரை நான் பார்த்தேன்.
He was always complaining.
எப்போதும் குறை சொல்லி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்.
Some people in the world are always complaining, discontent.
உலகத்துல சில மக்கள் இருக்காங்க, எப்போதும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க, எதுலயுமே திருப்தியே இருக்காது.
With whatever they have.
அவங்க என்ன இருக்கோ அதை திருப்தியே அடைய மாட்டாங்க.
And he said, listen, go back, no use going this way.
அவர் சொன்னார், இல்ல இல்ல இந்த வழியா போகாத, திரும்பி போன்னு
சொன்னாரு. And but faithful said, I'm not going to go back.
உண்மையுள்ளவன் சொல்லிட்டார், நான் இந்த வழியை திரும்ப போக மாட்டேன்.
And he met another person there.
அப்போது இன்னொரு நபரை பார்க்கிறாரு உண்மையுள்ளவன்.
His name was Shame.
அவருடைய பெயர் வெட்கம் அல்லது வெட்கமானவன்.
And Shame was one who was ashamed to confess Christ.
அந்த வெட்கமானவன் எது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கிறிஸ்துவை மற்ற இடத்துல சாட்சியை அறிவிக்கிறதுக்கு வெட்கப்படுறவன். தான் ஒரு கிறிஸ்தவன் அறிவிக்கிறதுக்கு.
Don't want other people to know you're a Christian.
நீங்க வந்து மற்ற மக்கள் வந்து உங்களை கிறிஸ்தவர்கள் அப்படி அறிந்து கொள்ள கூடாது அப்படி நினைக்கிறீங்களா?
Because they'll make fun of you.
ஏன்னா உங்களை கிண்டல் பண்ணுவாங்கல்ல.
Such a. He doesn't want anybody to know he's a Christian because they'll make fun of him.
அவர் வந்து மற்றவங்க அந்த வெட்கமானவன் வந்து யாரும் தான் வந்து ஒரு கிறிஸ்தவன் அப்படி அறியவே கூடாதுன்னு விரும்பினாரு. அதனால வெளியே அவர் சொல்லிக்கவே மாட்டாரு.
You must never be ashamed to confess Christ.
கிறிஸ்துவை அறிக்கையிடுவதில் நாம் ஒருபோதும் வெட்கப்படவே கூடாது.
And he tried to change faithful also.
அவர் உண்மையுள்ளவனே எப்படி மாத்திடலான்னு பார்த்தாரு.
Is a picture of people who are half hearted in their life.
இது அரை இதயம் கொண்ட இதயம் உள்ள ஒரு நபர்களை இது காண்பிக்குது.
And who try to drag you back.
அவர்கள் உங்களை பின்னோக்கி இழுப்பாங்க.
Finally, so this is faithful telling his story and he says,
உண்மையுள்ளவன் இங்கே தன்னுடைய கதையை கூறிக் கொண்டிருக்கிறார்.
I did not listen to him. After faithful finished his test,
அந்த வெட்கமானவன் சொன்னதுக்கு அவர் செவி கொடுக்கல.
So many he and Christian again continued their journey.
இந்த கதையை முழுவதும் சொல்லி முடித்த பின்பு அவரும் கிறிஸ்தயானம் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார்கள்.
See, now faithful has finished telling his story. What you saw in the last few slides was faithful telling his story. Now
கடந்த சில ஸ்லைடுகளை நீங்க பார்த்ததெல்லாம் உண்மையுள்ளவன் தன்னுடைய கதையை கூறினார்.
Now he's joining Christian and they're walking towards.
இப்போது கிறிஸ்தயானோடு சேர்ந்து ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
And they found another man. There are always people.
இன்னொரு நபரை அவர்கள் பார்த்தார்கள். எப்போதும் மக்கள் வந்து கொண்டே இருக்காங்க, எப்படியாவது இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறதுக்கு ஆயிரம் ஆயிரம் நபர்கள் வந்துகிட்டே இருக்காங்க.
Guess what his name is.
அவருடைய பெயர் என்னன்னு பாருங்க.
Talkative.
பேசிக்கிட்டே இருக்கிறது.
That means once they open their mouth, they can't shut their mouth.
வீண் பேச்சாளன், எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பது. சில பேர் வாயை திறப்பாங்க, ஆனா அவங்களை பேசுறது நிப்பாட்டவே முடியாது.
Always talking, talking. Have you met people like that?
எப்போதும் பேச்சு பேச்சுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் நீங்க பாத்திருக்கீங்களா?
They never give you a chance to say anything. They're only
badal solradhu kuda ungalukku vaayppu kodukave mattaanga.
Talk.
Pechi vaayi thoranda pesikitte irupanga.
Talk. They never give you a chance to open your mouth.
Neenga vaayi thorakkadhukku avanga vaayppe kodukka mattaanga.
And this man had no interest in Christianity, but he
avanukku vandu kristavathula endha oru viruppamum illa.
He was able to talk about all the things in the world.
Ana andha ulagathula irukkira aneya kaaryangal kurithu pesikitte irukan. Pesa nippattave illa.
About politics and worldly things and
adhella kurithu ulaga kaaryangalai kurithu.
So many worldly things and about the pleasures in the world.
Aneya ulaga kaaryangalai kurithu indha ulagathin inbangalai kurithu.
And Christian recognized this chap has come from a town called Foolish Dog.
Indha nabar vandu oru muttaagali nagarathil irundhu varaar appdinu solli Christian purindhu kondaar.
And so many people in the world are like that. And
உலகத்திலே अनेक மக்கள் அப்படி தான் இருக்காங்க.
He left him and went away.
அவரை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க.
And as he went away, they again met that preacher. You remember, met them at the first call, evangelist.
அவங்க மறுபடியும் போய் கொண்டிருந்த போது மீண்டுமாக அந்த சுவிசேஷ பிரசங்கி அவங்க சந்திச்சாங்க. அவர்தான் ஆரம்பத்துல சந்திச்சாரு கிறிஸ்டியன்.
And they told him about their experiences.
அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை அவர்ட்ட சொன்னாங்க.
And the evangelist told them, you must continue to be faithful.
சுவிசேஷ பிரசங்கி சொன்னாரு, நீங்க இன்னும் தொடர்ந்து உண்மையுள்ளவர்களா இருக்கணும்.
in your walk and pointed
ungalaya andha payanathile
them to the city. This is evangelist pointing them, see, that's the
avagitta avagitta andha parama nagarathai avar kaanvikkirar
city you're going to go through.
கடந்து போகணும் அடைவதற்கு.
Sometimes God warns us through preachers, be careful.
சில நேரங்களில் பிரசங்கிமார்கள் மூலமாக தேவன் நம்மை எச்சரிப்பார், கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி.
When you're living in the world, there are many worldly people around.
இந்த உலகத்தில் நீங்க வாழ்றீங்க, அநேக உலகத்தார்கள் இங்க வசிக்கிறாங்க.
And the town in which they finally came to, that town, they had to go through this town.
அவங்க கடைசி அந்த நகரத்துக்கு மாயாபுரிக்கு வந்துட்டாங்க, அங்க அநேக நபர்களோட கூட அவங்க போக வேண்டியது இருந்துச்சு.
To go into God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது போகிறதுக்கு அது வழியா தான் போக வேண்டியதா இருந்துச்சு.
Showing us that God allows us to go to the world, through the world.
அது எதை காண்பிக்கிறதுனா, தேவன் சில நேரங்களில் நம்ம உலகத்தினுடைய கடன் செல்வதற்கு தேவன் அனுமதிக்க முடியும். எதுக்கு அப்படின்னா,
many temptations, and this is a picture of the world with all its temptations.
அநேக சோதனைகள் அங்க இருக்கும். அந்த அங்கதான் அந்த எதுக்கு படமா இருக்குன்னா, இந்த உலகத்துக்கு ஒரு ஒப்புமையா இருக்கு, இங்க அநேக சோதனைகள் உண்டு.
And the name of this town was called emptiness.
இந்த இடத்தின் பெயர் வெறுமை.
Everything in the world is empty.
இந்த உலகத்துக்கு எல்லாமே வெறுமையா காலியா தான் இருக்கு.
Appears to be very attractive.
பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு.
Inside it's empty.
ஆனா உள்ளேயோ காலியா இருக்கு.
It's like a bottle, you think there's a lot of water in it but it's empty.
ஒரு பாட்டில பாக்கறீங்க, பார்த்தா அதுல தண்ணி இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனா உள்ள பார்த்தா தண்ணியே இல்ல, ஒண்ணும் இல்லாம வெறுமையா இருக்கு, காலியா இருக்கு.
So but they had to go through this, and when they went through this, all the people made fun of faith.
அவங்க இந்த வழியா போக வேண்டியதா இருந்துச்சு.
This is faithful and Christian.
உண்மையிலேயே கிறிஸ்தியானையும் எல்லா மக்களும் கேலி பேச ஆரம்பிச்சாங்க, கிண்டல் செய்ய ஆரம்பிச்சாங்க.
And all the people made fun of them, and you find like that.
எல்லாரும் அவங்களை கேலி பேசினாங்க.
That when you follow Jesus, you're very lonely, very few people are with you.
நீங்க இயேசு கிறிஸ்து பின்பற்றும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ரொம்ப தனிமையா தான் இருப்பீங்க, ரொம்ப கொஞ்சம் மக்கள் தான் உங்க கூட இருப்பாங்க.
And lot of people in the world, in your school and in your friends, they'll make fun of you.
இந்த உலகத்துல அநேக மக்கள் உங்க பள்ளியிலயும் சரி, உங்களுடைய நண்பர்களும் சரி, உங்களை எல்லாம் கேலி செய்வாங்க.
And say something wrong with the way you behave, the way you
நீங்க நடந்து கொள்ற விதத்துல ஏதோ தப்புன்னு சொல்லுவாங்க. நீ உடை உடுத்துறதுல நீ தவறாக
உடுத்துருக்கேன்னு
நீ பேசுறது எல்லாமே ரொம்பவும் கேள்வி செய்யற தனமா, கிண்டல் செய்யற தனமா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பேச்சு, நடை, உடை எல்லாத்தையுமே.
They were faithful and faithful.
அவங்க தொடர்ந்து உண்மையுள்ளவர்களாக இருந்துகிட்டே இருந்தாங்க.
And all the other people said, these two people are mad.
மற்ற மக்கள் எல்லாம் அந்த மாயாபுரியில அவங்களை பார்த்து சொன்னாங்க, இந்த ரெண்டு பேரும் பைத்தியங்க.
And so they took them and put them in a cage.
ஆகவே அந்த ரெண்டு பேரையும் பிடிச்சு ஒரு கூண்டுல போட்டு அடைச்சிட்டாங்க.
People in the world locked up.
இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் அவங்களை கூண்டுல போட்டு அடைச்சி போட்டு பூட்டிட்டாங்க.
Pilgrim and faithful in a cage.
அங்க கிறிஸ்தியானையும் சரி, உண்மையுள்ளவனையும் சரி, ரெண்டு பேரும் அந்த கூண்டுல போட்டு பூட்டியாச்சு.
And started making fun of them.
அவங்க எல்லாம் கேலி பேச ஆரம்பிச்சாங்க, கிண்டல் செய்ய ஆரம்பிச்சாங்க.
And then they brought faithful to the court.
அதன் பிறகு உண்மையுள்ளவனை கொண்டு வந்து நீதிமன்றத்துல நிப்பாட்டினாங்க.
See, faithful is standing there.
அங்க பாருங்க, உண்மையுள்ளவன் நிக்கிறாரு.
And there were a lot of people standing there to accuse him. The name of the
அவரை குற்றம் சாட்டும்படிக்கு அநேக மக்கள் அங்க சுத்தி நின்றுட்டாங்க.
The judge was hate what is good.
அந்த நீதிபதியுடைய பேரு நல்லதை வெறுப்பவன், நல்ல விஷயத்தெல்லாம் வெறுப்பான்.
And then three evil men.
அங்க மூன்று தீமையான மனிதர்கள் அங்க நின்னாங்க.
And gave false witness.
அவரை குறித்து, உண்மையுள்ளவனை குறித்து பொய் சாட்சி சொன்னாங்க.
Against him. All types of lies. You know, there are many people in the world who will tell lies about you in your school.
உலகத்திலேயும் கூட அப்படிதான், உங்களுக்கு எதிராக நிறைய பொய்களை சொல்லுவாங்க.
And in the world, the names of
பள்ளிகள்ல இந்த உலகத்துல
jealousy,
அவங்களுடைய பெயர் பொறாமை.
So jealous of you.
உங்களை குறித்து அவங்களுக்கு பொறாமை இருக்கும்.
Those who talk filthy things.
உங்களை குறித்து தீ அசுத்தமான காரியங்களை சொல்லுவாங்க.
And the judge asked the jury. Jury is
அந்த நீதிபதி அந்த நியாயவான்கள்ட்ட கேக்குறாரு.
I have to decide, is he guilty, should he be punished or not punished?
அந்த நியாயவான்கள் தான் அவரை வந்து தண்டிக்கணுமா, அவர் குற்றவாளியா அப்படின்னு சொல்லி தீர்ப்பு
எழுதுறாங்க. And the names of the jury were Mr. No Good.
அந்த நியாயவான்கள் குழுல இருந்தவங்களுடைய பெயரு
Mr.
நன்மை தெரியாதவன், Mr. பகையாளன்,
Mr. full of evil thoughts,
Mr. இச்சையாளன்,
Mr. liar,
Mr. பொய்யன்,
Mr. cruel,
Mr. கொடூரன் அல்லது,
and Mr. one who cannot agree with anything,
Mr. உப்புரவாக மறுப்பவன், அவன் வந்து யார் சொல்றதையும் ஒத்துக்கவே மாட்டான்.
And they all said, yes, faithful must be punished.
அவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஆமா, இங்க இருக்கக்கூடிய உண்மை உள்ளவன் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும்.
So they beat faithful with rods and poked him with knives.
ஆகவே அங்கே அந்த உண்மை உள்ளவனை வந்து நல்லா இரும்பு கம்பிகள் எடுத்து அடித்தாங்க, அதே போல கத்தியால குத்துனாங்க.
And finally stoned him, and then they tied him to a pole and burnt him.
கடைசியாக அவனை கல்லெறிந்து அவனை ஒரு கம்பத்தில் வைத்து கட்டி எடுத்துட்டாங்க.
But when he was being burnt, a chariot came from heaven with angels and took Faithful, his soul, and took him straight up to heaven.
அவன் எரிக்கப்படும்போது வானத்திலிருந்து ஒரு ரதம் வந்தது. அங்கே குதிரைகளோடு அந்த ரதம் வந்து அந்த ரதம் அந்த உண்மையுள்ளவனை ஏற்றி கொண்டு நேரடியாக பரலோகத்திற்கு சென்று விட்டது. அவனுடைய ஆத்மாவை எடுத்துக்கொண்டு.
See, there were many Christians in past days who were burnt like that.
அநேக கிறிஸ்தவர்கள் கடந்த காலங்களிலே இதே போல எரிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
Because they stood for Jesus.
ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக நின்றதனால.
And the Lord sent his angels to take them straight. As soon as we die faithful to Jesus, our soul goes straight up to heaven.
நாம் மரித்த உடனே தேவன் அவருடைய தூதர்களை அனுப்பி அவர்கள் மரித்த உடனே நாம் மரித்த உடனே உடனடியாக நெருப்பிலிருந்து அவர்களுடைய ஆத்மாவை நேரடியாக பரலோகத்துக்கு கொண்டு போயிறார்.
It's a wonderful thing.
இது மிகவும் அருமையான ஒரு காரியமா இருக்கு.
So the Bible, the Lord Jesus said, be faithful unto death.
ஆகவே முடிவு பரியந்தம் உண்மையாயிரு அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லியிருக்காங்க.
But what happened? There was one man in this crowd who saw how Faithful was true and he got converted.
ஆனா என்ன நடந்துச்சு பாருங்க, இந்த கூட்டத்தில் இவ்வளவு பேர் இந்த மாயாபுரம் நிற்கிறவங்க எல்லாம் ஒருத்தன் பார்த்தான் அந்த உண்மை உள்ளவன் இருக்கிற உண்மையை பார்த்து அவன் இவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். இந்த மாயாபுரம் ஒரு நபர்.
That's what happens sometimes when we are.
அதுதான் சில நேரம் நடக்கும்.
Faithful to the Lord, somebody sees us.
நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது யாரோ ஒரு நபர் நம்மை பார்ப்பார்.
You may not know about it.
நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம்.
And he'll get converted.
அவர் ரட்சிக்கப்பட்டு போய்விடுவார்.
And his name was Hopeful.
அவருடைய பெயர் நம்பிக்கையாளன்.
And he made a covenant with Christians. So Christian was
அவர் கிறிஸ்தியனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்.
Left alone. It's wonderful.
அவர் கிறிஸ்தியன் இப்போ தனியா இல்லை.
When some people leave us or die, God gives us somebody else.
இப்ப மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது, யாரோ நம்ம விட்டு பிரிந்து சென்று விட்டால் இல்லாவிட்டால் இறந்து விட்டால் தேவன் இன்னொரு நபரை நமக்கு கொடுக்கிறார்.
God will always give us fellowship if we are looking for it and we are faithful.
நாம் உண்மையா இருக்கும்போது எப்பொழுதும் ஐக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்போது தேடும் போது நிச்சயமாய் தேவன் அதை உண்மையாக வந்து நமக்கு கொடுக்கிறார்.
And so now Hopeful, Faithful had died and gone to heaven. Now is Christian and Hopeful.
ஆகவே இப்போ உண்மையுள்ளவன் மரித்து விட்டார், அவர் பரலோகம் சென்று விட்டார். இப்போது கிறிஸ்தியானும் நம்பிக்கையாளனும் மாத்திரம் இருக்கிறார்கள்.
Journeying.
இருவரும் நடக்கிறார்கள் தொடர்ந்து பயணத்தில்.
They made a covenant with each other. We
ஒருவருக்கொருவர் அவர்கள் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டார்கள்.
Go to the heavenly city together.
சேர்ந்து போகும்படிக்கு பரம நகரத்திற்கு.
As they went along, they met another man.
அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது இன்னொரு நபரை அவர்கள் பார்த்தார்கள்.
His name was using Christianity to make money.
கிறிஸ்தவத்தை ஆதாயமாய் கொண்டவன், கிறிஸ்தவத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பவன், இதுதான் அவனுடைய பெயர்.
There are a lot of people like that.
அநேக மக்கள் அப்படிதான் இருக்காங்க.
And he said, you know, if you come to my home, I can give you a lot of money and there are many ways. And
நீ மட்டும் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய பணம் கொடுக்கறேன், அநேக வழிகள் இருக்கு.
But pilgrim said, we are not interested in listening to you, and they left him.
அந்த மோட்ச பயணி சொன்னது, இல்ல இல்ல இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஆர்வம் இல்ல, நாங்க தொடர்ந்து நாங்க நடக்க போறோம்.
And pressed on in their journey. There are many
தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க.
People Satan will send across your path.
நம்முடைய வழியில அநேக நபர்களை சாத்தான் அனுப்புவான்
to prevent you from coming. You saw how many people
இயேசு கிறிஸ்துவிடம் நீங்க வருவதை தடுப்பதற்கு.
People already they've seen.
நாம எத்தனையோ நபர்களை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம்.
One of the things we learn in this story.
இந்த கதையில இருந்து நாம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்றோம்.
When we follow Jesus, there'll be so many friends of yours who try to stop you from following.
But நீங்க மட்டும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றறீங்கனா உங்களுடைய அநேக நண்பர்கள் நீங்க கிறிஸ்துவை பின்பற்றதை எப்படியாவது தடை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க.
You must say no, no, no to all of them.
நீங்க அவங்க எல்லார்ட்டையும் இல்ல இல்ல முடியாதுன்னு சொல்லிரணும்.
That's one of the most important messages in Pilgrim's Progress.
இதுதான் மோட்ச பயணத்தின் கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியா இருக்குது.
And as they look back, they saw this man who tried to draw him away, bowing down to three other people called Hold the World Tight.
ஆகவே நம்ம அவங்க திரும்ப பார்த்தபோது பார்த்தா ஒரு நபர் இருக்காரு, அவர் மற்ற முன்னாடி அப்படி தலை குனிந்து நிற்கிறாரு. அவர் முன்னாடி மூன்று நபர்கள் இருக்காங்க. அதுல முதலாவது நபருடைய பெயர் உலகத்தான்,
லவ் ஆஃப் மணி.
இரண்டாவது நபருடைய பெயர் பண நேசன்,
சேவ் எவ்ரிதிங் ஃபார் யுவர் செல்ஃப், டோன்ட் ஷேர் எனிதிங் வித் எவ்ரிபடி.
அவன் வந்து எல்லாத்தையும் தனக்குன்னு வந்து வைத்துக் கொள்வான், யார்கிட்டையும் எதையும் பகிர்ந்து கொள்ளவே மாட்டான்.
Then they knew that they were right, that this man was an agent of Satan.
அப்பதான் அவங்க புரிஞ்சிட்டாங்க, இந்த போன மனிதன் அவங்க கூட இருக்கான், அப்ப அவன் நிச்சயமா அவன் சாத்தானுடைய ஒரு தூதுவனா தான் இருப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க.
And soon, some of those men hold the world came running up. Another man came. One of those men called Hold the World Tight. That means love the world. Came running up to Christian and Hopeful.
நம்பிக்கையாளனையும் பார்த்து கேட்கிறான்.
And said, he asked him, is there anything wrong in my making going to church and meeting people in the church in order to do business with them to make money for myself?
ஏதாவது தப்பு இருக்கா, நான் சபைக்கு போய் சபையில இருக்க மக்கள்கிட்ட வியாபாரம் பண்ணி பிசினஸ் பண்ணி எனக்கு நான் சம்பாதிக்கிறேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டான்.
The Christian said, we don't go to church to make contacts there to make money for ourselves. That's
நாங்க ஒன்னும் சபை கிறிஸ்டியன் சொன்னாரு, இல்ல இல்ல நாங்க ஒன்னும் சபைக்கு போய் அங்க வந்து தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுல நாங்க ஆர்வமா இல்ல.
Not the reason.
அதுக்கு அந்த காரணத்துக்காக நாங்க சபைக்கு போறது இல்ல.
Go to church to worship God.
நாங்க சபைக்கு போறது தேவனை ஆராதிக்கிறதுக்கு.
Not to make money for ourselves or to get some
எங்களுக்காக நாங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக போகல.
Contacts to promote ourselves.
ஏதோ எங்களை நாங்களே முன்னிலைப்படுத்துறதுக்கு சில தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்றதுக்காக நாங்க சபைக்கு போகல.
Then this chap said, no, 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 he disagreed with them. And
அப்ப இந்த நபர் சொன்னார், இல்ல 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 அப்படினு சொல்லி அவங்களுக்கு அவர் ஒத்து போகல.
So then Christian and Hopeful left him and went away.
அவங்க கிறிஸ்டியானும் நம்பிக்கையானும் அவர் விட்டு போயிட்டாங்க.
And they came to a plain called an easy way.
ஆகவே ஒரு எளிய வழி அப்படிங்கற ஒரு வனாந்திரத்துக்கு அடுத்ததாக வந்தாங்க.
You see, God does not allow us to face trials all through our life.
நம்ம வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் சோதனையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்க மாட்டாங்க.
Sometimes he'll make it little easy for us.
சில நேரங்கள்ல நம்முடைய பாதையை கொஞ்சம் எளிமையாக்குவாங்க ஆண்டவர்.
In our Christian life too.
நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட.
So this is an easy path, but that is very short.
இது எளிமையான வழி.
Distance.
ஆனா இது ரொம்ப தூரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு.
And that finished very quickly teaching.
அது வேகமா முடிஞ்சிருச்சு. அதுல இருந்து நமக்கு ஒன்னு போதிக்குது.
Ease and comfort are only for a very short
time. எளிமையான சகுசான வாழ்க்கை கொஞ்ச காலம் தான் இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில.
And then as they went along, they saw a hill.
தொடர்ந்து நடந்து கொண்டு போறாங்க.
Called make more money.
அதுக்கப்புறம் பணம் அதிகமாக பணம் சம்பாதித்தல் அப்படிங்கிற ஒரு குன்றை நோக்கி அவங்க வர்றாங்க.
That's another temptation.
அது இன்னொரு ஒரு சோதனை.
Your children may not face it now, but when
you grow up, இப்போதைக்கு அது இருக்காது, ஆனா பெரியவளாகும் போது கண்டிப்பாக அது வரும்.
Make more money with world.
அதிகம் பணம் சம்பாதிப்பது.
Methods.
உலக காரியங்கள் மூலமாக அதிக பணங்களை சம்பாதிப்பது உலக முறைகள் மூலமாக.
There was a man there called Demas.
அங்கே ஒரு வேதத்தில் ஒரு மனிதன் இருக்கார், பேரு தேமா.
Was once a preacher along with the apostle Paul.
அவர் பவுலோடு கூட ஒரு காலத்துல ஒரு பிரசங்கியாராக இருந்தார்.
But he wanted to make more money, so he left Paul and went along this path.
ஆனா அவர் அதிக பணம் சம்பாதிக்க விரும்பி பவுலை விட்டுட்டு அவர் இந்த வழியில போயிட்டார், பணம் சம்பாதிக்கிற வழியில போயிட்டார்.
And he got stuck there.
அவர் அங்கேயே மாட்டிக்கிட்டார்.
Christian said, you're the son of Judas Iscariot.
கிறிஸ்டியன் சொல்லிட்டார், நீ யூதாஸ் இஸ்காரியோத்தின் மகன்.
I'm not going to listen to you.
நான் உனக்கு செவி கொடுக்க போவதில்லை.
And then after that they came to a statue.
அதன் பிறகு வந்து ஒரு சிலை கிட்ட ஒரு தூண் கிட்ட வந்தாங்க.
It's a statue made of salt.
அந்த தூண் முழுவதும் உப்புனால ஆனது.
Do you know who that was?
அது உங்களுக்கு யாருனு தெரியுமா?
That was Lot's wife.
அது லோத்தின் மனைவி.
In the Old Testament there's a man called Lot and his wife.
பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் இருந்தார், அவர் பேர் லோத்து. லோத்தும் அவருடைய மனைவியுமாக இருந்தார்கள்.
Who were in a city called Sodom, which
Sodom அப்படிங்கிற பட்டணத்தில் இருந்தாங்க.
God is going to judge.
தேவன் அந்த பட்டணத்தை தண்டிக்க போனாரு.
And God told him to get out of here and don't look back.
தேவன் சொன்னார், அந்த பட்டணத்துல இருந்து வெளியே வந்துருங்க, திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு
சொன்னாரு. So Lot and wife ran out, but
லோத்து மனைவி ஓடி வெளியே வந்துட்டாங்க.
Lot's wife looked back.
லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தாள்.
I've left all my fancy clothes there.
ஐயோ, என்னோட அழகான dress எல்லாம் அங்க வச்சிட்டு வந்துட்டேனே.
I've left all my friends there.
என்னோட நண்பர்கள் எல்லாம் அங்க விட்டுட்டு வந்துட்டேனே.
Left all my money there.
என்னோட பணத்தை எல்லாம் அங்க விட்டுட்டு வந்துட்டேனே.
And immediately the salt that fell on Sodom to destroy it fell on her also, and she became a pillar of salt.
உடனடியாக அங்கே அந்த சோதோம் மேல பெய்து கொண்டிருந்த அக்கினியும் கந்தகமும் அவ மேல பெய்து அவளை உப்பு தூணு ஆக்கிருச்சு.
Warning us that when you follow Jesus you must not look back.
அது நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குது. நாம் இயேசு கிறிஸ்து பின்பற்றும் போது ஒருபோதும் நமது கடந்த காலத்தை திரும்பி பார்த்து ஓடக்கூடாது.
Remember Lot's wife.
நாம் லோத்தின் மனைவியை நினைவில் கொள்ள வேண்டும்.
Then they came to a river, a very pleasant river.
நாம் இப்போது ஒரு ஆறை பார்க்கிறோம், ஒரு மிகவும் அழகான ஒரு ஆறு.
It's called the river of the water of life.
அது ஜீவ நதி அப்படின்னு அதுக்கு பேரு.
And they spent a number of days there drinking that water.
அங்கே நிறைய நாட்கள் அங்க இருந்து அங்க இருக்க தண்ணீரை எடுத்து குடிச்சாங்க.
And the fruit, the beautiful fruit that grew in the banks.
அங்க அந்த ஆறுடைய படுகையில் ஆற்று படுகைகள்ல நல்ல பழங்கள் எல்லாம் விளையும், அதெல்லாம் சாப்பிட்டாங்க.
It's a picture of the comfort and encouragement the Holy Spirit gives us.
அது பரிசுத்தாவின் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதலுக்கும் உற்சாகப்படுத்தலுக்கும் ஒரு படமாக இருக்கிறது.
With other friends and when you come to church.
நீங்கள் சபைக்கு வரும்போது நல்ல ஒரு ஆவிக்குரிய நண்பர்கள் உங்களுக்கு இருக்கும்போது.
After some time.
சில காலத்திற்கு பிறகு.
The highway, you know, God gives us these experiences, but not all the time.
நாம் மீண்டும் நாம் நடக்க வேண்டியிருக்கும் இந்த இப்படிப்பட்ட அனுபவங்களை எப்போதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார்.
Because then he leads us away to a rough path also.
அதன் பிறகு ஒரு கடினமான வழிக்கு நேராக ஆண்டவர் நடத்துகிறார்.
Rough, which was very painful for their feet.
ஒரு கரடுமுரடான பாதை அவங்களுடைய கால்களுக்கெல்லாம் வலி வருது.
And as they were walking along this very rough path, they were struggling. They came to a little gate.
அந்த கரடுமுரடான பாதை வழியாக அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது அது அவங்க ரொம்ப கால் வலியோட அவங்க நடக்கும்போது ஒரு சிறிய வேலி அவங்களை நோக்கி அவங்க பக்கத்துல இருக்கு.
A fence and a gate.
ஒரு சின்ன ஒரு வாசல் அல்லது வேலின்னு சொல்லலாம்.
And Christian said, "Hey, this looks like a shortcut."
கிறிஸ்டியன் சொன்னா, ஏ இது ஒரு நல்ல ஒரு குறுக்கு வழியா இருக்கும் போலயே.
To go to heaven.
பரலோகத்துக்கு போறதுக்கு.
Walk along this rough path.
நம்மையே அந்த கரடுமுரடான பாதையில போய் நடந்து கஷ்டப்பட்டு கால் எல்லாம் வலிக்கணும்.
Take this easy path to heaven.
பேசாம அந்த எளிமையான குறுக்கு வழியை எடுத்து நம்ம பரலோகத்துக்கு போயிரலாம்.
Another thing, sometimes when we are going along the Lord way,
நாமளும் சில நேரம் பரலோக ஆண்டவர் நோக்கி நம்ம பரலோகத்துக்கு போகும்போது,
the devil will come and say, "Here is an easy path. Don't."
சாத்தான் சொல்லுவா, இங்க பாரு, இங்க நல்ல ஒரு எளிமையான வழி இருக்கு பாரு.
Don't walk that difficult path of always obeying what God says.
எப்ப பார்த்தாலும் ஏன் கஷ்டப்பட்டு நீயும் எப்ப பார்த்தாலும் ஆண்டவருக்கு சொல்றதெல்லாம் கீழ்படிஞ்சு நடந்து வாழ்ந்து போய்கிட்டு இருக்க.
It is an easy path. Doesn't matter if you don't obey now and then.
இங்க இது நல்ல ஒரு எளிமையான வழி இருக்கு பாரு. நீ அப்பப்ப ஆண்டவருக்கு கீழ்படியாம இருந்தா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது.
And you got to be very careful.
நீங்க அத குறித்து மிகவும் கவனமாக இருக்கணும்.
There's a way called the way of the cross, the way of saying no to myself and denying.
சிலுவையின் வழி அது என்னுடைய சுயத்திற்கு நான் மறிப்பது.
Myself.
என்னுடைய சுயத்திற்கு நான் இல்லை என்று சொல்லிவிடுவது.
That may be difficult, but it leads to heaven. But this is an easy path where you say, no, sometimes.
அது கடினமா இருந்தாலும் அது வந்து பரலோகத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறது.
You can enjoy life and all that. Be very
careful. இங்கே வந்து நீங்கள் உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம்.
Be careful.
வாழ்க்கை அனுபவிக்கலாம், ஆனால் நரகத்துக்கு நடத்திவிடும்.
They got onto the shortcut.
அவங்க ஆனா கடைசியில அந்த குறுக்கலான வழியை குறுக்கு வழி தெரிஞ்சுக்கிட்டு அது வழியா போயிட்டாங்க.
They found another man who was on that path called self confidence.
அங்கே இன்னொரு நபரை அவர்கள் சந்தித்தார்கள். அவனுடைய பெயர் வெற்று சுய நம்பிக்கையாளன்.
That means I trust in myself. I don't.
அதன் பொருள் என்னன்னா, நான் என்னை நம்புவேன், ஆண்டவரை எல்லாம் நம்ப மாட்டேன்.
In the Lord. And they said, yeah, he said, this is the way to the heavenly city. And he was.
அவன் சொன்னா, ஆமாமா, இதுதான், இங்க இந்த வழியா போனா பரலோகத்துக்கு போயிரலாம் அப்படி
சொன்னான்.
அவங்களை ஏமாத்தினா சொல்லி.
But suddenly it was dark.
திடீர்னு பார்த்தா இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு.
And see, the self confidence fell down from that pit and he can only see his hat.
அந்த பிறகு பாத்தீங்கன்னா, அந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த வெற்று சுய நம்பிக்கையால அவன் அந்த படுகுழிக்குள்ள விழுந்துட்டான், அவன் தொப்பி மட்டும் தான் தெரியுது.
Those who trust in themselves will always fall into a deep pit.
தங்களை தாங்களே நம்பிக்கொண்டு மட்டும் இருப்பவர்கள், தேவனை நம்பாதவர்கள் கடுமையான படுகுழிக்குள் எப்போதும் விழுவார்கள்.
And these two pilgrim and hopeful also almost fell into it, but they got saved. They took.
அந்த மோட்ச பயணியும் அந்த நம்பிக்கையாளனும் கூட ஒருவேளை அந்த படுகுழிக்குள் விழுந்திருக்க முடியும், ஆனால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள்.
Turned back. But it was dark and they couldn't find their way.
அவங்க என்ன பண்ணாங்கனா, ஐயோ இவன் விழுந்துட்டானு சொல்லிட்டு அவங்க திரும்ப போகலாம்னு பார்த்தாங்க. ஆனா ஃபுல்லா இருட்டா இருக்கு, இருட்டாதனால எங்க போறதுன்னே அவங்களுக்கு தெரியல.
And so they lay down and slept, and while they were sleeping,
அவங்க அங்கேயே படுத்து பேசாம தூங்கலாம்னு தூங்கிட்டாங்க.
Sleeping there, the giant discouragement.
அவங்க தூங்கிட்டு இருந்தபோது அங்க ஒரு அரக்கன் வர ஆரம்பிச்சிட்டான். அந்த அரக்கனுடைய பெயரு மனசோர்வு அல்லது மன தைரியத்தை இழக்க வைப்பவன்.
Who owns this shortcut area?
அவனுக்கு தான் அந்த குறுக்கு வழி முழுவதும் சொந்தம்.
He has made the shortcut to deceive Christians.
அவன் அந்த குறுக்கு வழி எதுக்காக வச்சிருக்கான்னா, அந்த கிறிஸ்தவர்களை ஏமாற்றும்படிக்கு.
You got to be very careful.
ஆகவே நாம் மிகவும் கவனமாக இருக்கணும்.
You try to take shortcuts and avoid the way of the cross, discouragement will easily come.
நீங்க வந்து குறுக்கு வழி எடுத்து நீங்க சிலுவையோட வழியை விட்டுட்டு நீங்க போகலாம் அப்படி நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா மன தைரியத்தை இழப்பீங்க, அல்லது மனசோர்வு வரும். அந்த அரக்கன் வந்துருவான்.
And he found them and he caught them.
அவன் சொன்னா பெரிய தடியா எடுத்து அவங்களை நல்லா அடிங்க, அடிச்சு விழுத்துருங்கன்னு சொன்னா.
Into the prison to beat them up.
அப்படி எடுத்து அந்த சிறைலக்கங்களை அடிக்க
சொன்னான்.
அநேக முறை அந்த அரக்கன் வந்து அவங்களெல்லாம் கிறிஸ்தியானையும் நம்பிக்கையாளனையும் போட்டு அடிச்சான்.
They still would not listen. They say, we're going to follow.
ஆனா அவங்க வந்து அவனுடைய அந்த அரக்கன் சொல்ற பேச்ச கேட்கவே இல்லை. அவங்க சொன்னாங்க,
Jesus.
நாங்க இன்னுமா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம்.
And then he tried another thing. He said, it's no use living.
அவன் வந்து சரி இவங்களை அடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து அவன் வேற ஒரு உத்தியை கையாண்டான். அவன் சொன்னான், நீங்க வாழ்றதுல அர்த்தமே இல்ல, நான் உங்களை டெய்லி அடிக்க தான் போறேன்.
Just kill yourself.
அதனால பேசாம செத்து போயிருங்க, உங்களை நீங்களே கொன்னுடுங்க, தற்கொலை பண்ணிக்கங்க அப்படின்னு
சொன்னான். Devil actually tells that to some people. Can you imagine?
சாத்தான் சில மக்கள்கிட்ட இப்படி சொல்ல முடியும், உங்களால நம்ப முடியுதா?
That some people are so foolish in their life, they kill themselves.
சில மக்கள் மிகவும் முட்டாள்களா இருந்து தங்க வாழ்க்கையில தங்களை தங்களே கொன்னுறாங்க.
And he says you can kill yourself with a knife, or kill yourself by drinking poison, or kill yourself with this rope hanging your head on a tree. And
அவன் சொல்றான், இந்த கத்தி வச்சு நீங்க உன்னை குத்தி நீ செத்துடலாம், அல்லது இந்த விஷத்தை குடித்து நீ செத்துடலாம், அல்லது இந்த தூக்கையர் எடுத்து ஒரு மரத்துல மாட்டி தூக்குல தொங்கி நீ செத்துடலாம் அப்படின்னு சொல்றான்.
Hang yourself. And they said no.
We are சொல்லிட்டாங்க, இல்ல முடியாது,
not going to listen to you.
நாங்க உனக்கு செவி கொடுக்கவே போறது இல்ல.
We got to resist all the temptations of the devil.
நாம் சாத்தானுடைய எல்லா அவனுடைய எல்லா சோதனைகளையும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும்.
And then the giant took them and showed them, see how many people have come this way.
அதன் பிறகு அந்த அரக்கன் மறுபடியும் அவங்களை கூப்பிட்டு காண்பித்தான், எத்தனை மக்கள் இந்த வழியா வந்திருக்காங்க பாத்தியா?
See where they are now. They listen.
அவங்க இப்ப எங்க இருக்காங்க தெரியதா?
Listen to me. You will also join them.
அவங்க இப்ப எங்க இருக்காங்க பாத்தியா? எலும்பு கூட கிடக்குறாங்க. எனக்கு செவி கூட கட்டி இப்படி தான் ஆகணும், நீங்களும் அப்படி தான் ஆக போறீங்க.
I'm going to kill you.
நான் உங்களை கொல்ல போறேன்.
And then they were really scared. They said,
அவங்க மிகவும் பயந்தாங்க.
Really, it's a mistake we made to try avoiding the way of the cross and trying to take a shortcut.
நம்ம சிலுவையின் வழியை விட்டுட்டு இப்படி குறுக்கு வழியில வந்தது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கறத அப்பதான் உணர்ந்தாங்க.
This is what happens to any Christian who avoids denying themselves and say, I think I found an easy way to God's kingdom.
இதா எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் நடக்கும், யாரெல்லாம் தங்களுடைய சுயத்திற்கு மறிக்காம இல்ல எனக்கு எளிமையான ஒரு வழி இருக்கு அப்படினு சொல்லி நடந்து வராங்களோ.
There is no easy way.
எளிமையான வழி அப்படி ஒண்ணே கிடையாது.
Jesus said the way to life is deny yourself every day and follow me.
இயேசு சொன்னார், ஜீவனுக்கு போகிற வழி என்னன்னா ஒருவன் தன்னை தானே வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படி ஆண்டவர் சொல்லிட்டாங்க.
And then so what did they do? They began to pray.
ஆகவே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
Oh Lord, please help us, get us out of this prison.
ஓ ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, தயவு செஞ்சு இந்த சிறையிலிருந்து எங்களை வெளியே எடுத்துரு ஆண்டவரே.
Whenever you're in trouble, even if you made lots of mistakes, the thing to do is to pray.
எப்பெல்லாம் நீங்க பிரச்சனையில மாட்டிக்கிறீங்களோ, நீங்க அநேக தவறுகள் செஞ்சிருந்தாலும் கூட நீங்க இப்ப செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா உங்க தவறுகளை மறந்துட்டு நீங்க ஜெபிக்கணும்.
That Jesus will help you to get out of that situation.
அந்த சூழ்நிலையிலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார்.
And suddenly the Lord reminded them, hey Christian, you got a promise, you got a key.
இடின்னு பார்த்தா தேவன் அவருக்கு ஒரு ஞாபகப்படுத்திட்டாரு, ஏ கிறிஸ்தியா நீங்க பாரு, உங்ககிட்ட ஒரு சாவி இருக்கு.
He had a key in his pocket.
அவருடைய பாக்கெட்ல ஒரு சாவி இருந்துச்சு.
It's called the key of promises in God's word.
அது தேவனுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்த சாவி.
You know, those are the verses you memorize. All those verses you memorize are little keys by which you can open any door. The devil puts a door in front of you that's locked.
நீங்க மனப்பாடம் பண்ற அந்த வசனங்கள்லாம் சின்ன சின்ன சாவிகள். நீங்க மனப்பாடம் பண்ற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு சின்ன சாவி. அது உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கதவையும் அது திறந்துவிடும்.
With the key of God's promise, you can open and get out of that situation.
தேவனுடைய வாக்குத்தமாகிய அந்த தேவனுடைய வாக்கிலுக்கு அந்த வாக்குத்தமாகிய சாவியை வச்சு எந்த சூழ்நிலையும் நீங்க திறந்து வெளியே வந்துட முடியும்.
Out of that prison.
அந்த சிறையை திறந்து வந்துட முடியும்.
And so he used that key to open the first door and the next door and the next door. But when it came to the last gate.
ஆகவே அந்த சாவியை வைத்து முதல் கதவு, இரண்டாவது கதவு, மூன்றாவது கதவு திறந்து போய்கிட்டே இருந்தான். ஆனா கடைசி அந்த கேட்டுக்கு வந்தவுடனே, கதவுக்கு வந்தவுடனே,
it opened it, but as he pulled the gate, it was rusty and made some noise.
அவன் திறந்தான். திறக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அது துருபிடிச்சு போயிருந்தனால கதவு திறக்கும் போது பழைய கதவுகளை திறக்கும் போது வரக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் வந்த உடனே,
when it was being opened and that noise woke up the giant.
அந்த அரக்கன் வந்து எந்திரிச்சிட்டான், தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சிட்டான்.
Who was asleep. And when the giant heard it, he got up and ran after them.
கதவு திறக்க சத்தம் கேட்டவனே அவங்களை நோக்கி துரத்திட்டு ஓடி வர ஆரம்பிச்சிட்டான்.
See what God did. He paralyzed his legs.
தேவன் என்ன செய்தார் பாருங்க, அந்த அரக்கனுடைய கால்ல முடக்குவாதம் மறுபடிக்கு செஞ்சிட்டார், முடங்கி போச்சு.
See how God helps us.
தேவன் நமக்கு எப்படி உதவி செய்றாரு பாருங்க.
That see those two prisoners, I mean the prisoners that is Christian and Hopeful are running away the gate.
அங்க இந்த இரண்டு கைதிகளாக இருந்த கிறிஸ்டியானோ நம்பிக்கையாளனும் அவங்க ஓடி வராங்க.
It is open and giant is discouraged and is trying to get them discouraged again.
மீண்டும் மீண்டும் மனதைரியத்தை இழக்க செய்யணும், மனசோர்வுக்கு உள்ளாக்கணும்னு சொல்லிட்டு அந்த அரக்கை ஓடி வந்துகிட்டே இருக்கான்.
But the Lord paralyzed his legs and his stick fell out of his hand.
ஆனா அந்த அரக்கனுடைய காலை வந்து முடக்காத வர வைத்து அவனுடைய கையில தடி கீழே விழும்படி ஆண்டவர் செய்தார்.
And he could not catch up with them.
அவங்களை ஓடி துரத்தி பிடிக்க முடியல அவனால.
And so the pilgrims escaped and got back on.
அந்த மோட்ச பயணிகள் இருவரும் அவங்க வந்து தப்பிச்சுட்டாங்க, மீண்டும் தங்களுடைய பாதையில நடக்க ஆரம்பித்தாங்க.
Onto this way of the cross, the narrow way that leads to the life.
சிலுவையின் பாதையில அங்க இருக்கக்கூடிய அந்த இடுக்கமான வாசல் வழியை நடக்க ஆரம்பித்தாங்க.
But before they got onto the way, they said, hey, we must put a little board here with a notice saying, don't take shortcuts.
நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞானம் வந்தது, நாம நடக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது இங்க ஒரு பெத்தம் ஒரு போர்டு வச்சிருவோம், தயவு செய்து குறுக்கு வழியை பயன்படுத்த வேண்டாம்.
So they wanted to warn other pilgrims who are coming, don't take a shortcut.
ஆகவே அவங்க அடுத்து வரக்கூடிய மோட்ச பயணிகளுக்கு எச்சரிக்கை வருமானாங்க, தயவு செஞ்சு குறுக்கு வழி எடுத்துறாதீங்க.
Follow Jesus always.
எப்போதும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க.
Eyes on Jesus.
எப்போதும் உங்க கண்களை இயேசு கிறிஸ்து நேரா வைத்துக் கொள்ளுங்க.
And so they put this little board there.
ஆகவே ஒரு சிறிய போர்டு எழுதி அங்க வைத்தாங்க.
So that they will not, nobody else will take a shortcut.
அப்போது அந்த வழியா யாருமே வந்து குறுக்கு வழி எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த போர்டு எழுதி வச்சாங்க.
And as they went along this narrow way,
in the idukamana vaasal valiya avanga sellumbodhu,
they finally came across two pilgrims. They walked along to
and the irandu moksha pagil nadandu thodandu nadandu poi konde irundanga and irandu moksha payanigalum
towards the heavenly city, very happy together with
paramadesha nokki romba sandoshama nadandu poi kitte irundanga.
And then they found some good shepherds there.
Adhe shepherds sila nalla meipargal avanga paathanga.
Shepherds are a picture of good elders of good churches.
நல்ல மேய்ப்பர்கள், நல்ல சபையில் இருக்கக்கூடிய நல்ல மூப்பர்களுக்கு படமா இங்க இருக்கிறது.
And they encouraged them, and then the name of one elder or shepherd was knowledge.
அவங்க அவங்களுக்கு உற்சாகப்படுத்தினாங்க. அதுல வந்து ஒரு மேய்ப்பருடைய பெயர் வந்து தேவனை அறியும் அறிவு.
The name of the other was experience.
இன்னொருடைய பெயர் அனுபவம்.
Walked with God for a long time.
அவர் தேவனோடு கூட அநேக ஆண்டுகள் நடந்திருக்காரு.
And the name of the third elder was watchful.
மூன்றாவது மூப்பருடைய பெயர் விழிப்புள்ளவன்.
That means people who watch over you and pray for you.
அதன் பொருள் என்னன்னா மக்கள் உங்களை பார்த்து உங்களுக்காக ஜெபிப்பாங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து.
These are good shepherds in the name.
இவங்களெல்லாம் நல்ல மேய்ப்பர்கள்.
Another elder was sincere.
இன்னொரு மூப்பருடைய பெயர் உண்மை உள்ளவன்.
Characteristics that should be found in all leaders.
இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தான் எல்லா தலைவர்களிடத்திலும் காணப்படணும்.
Knowledge of God's word.
தேவனை பற்றி அறியும் அறிவு.
Experience of walking with God.
தேவனோடு கூட நடந்திருக்கக்கூடிய அனுபவம்.
Watching over God's people.
வெளிப்புலவர்களாய் மக்களை பார்த்துக் கொண்டிருப்பது.
Sincere in helping them.
அவர்களை உதவி செய்வதில் உண்மையுள்ளவர்களாய் இருப்பது.
And they told them, see, there's a beautiful land ahead. It's called Emmanuel's land.
அவர்கள் சொன்னார்கள், முன்னாடி ஒரு நல்ல ஒரு நகரம் இருக்குப்பா, அதுடைய பேர் இம்மானுவேல் பூமி.
And from there you'll be able to see the heavenly city.
அங்க இருந்து நீங்க பரமதேசத்தை தெளிவா பார்க்கலாம்.
They encouraged them.
அப்படி சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துறாங்க.
And then the next day, as they were going along, they saw some sights there, but first they came to a hill.
அடுத்தால அவங்க நடந்து போய் கொண்டிருக்கும்போது சில இடங்களை அவங்க பார்த்தாங்க. முதலாவது அவங்க ஒரு மலைக்கு வந்தாங்க.
Called deception. Even now there are people who are trying to deceive these Christians.
அங்கே வஞ்சனை அப்படிங்கற ஒரு இடத்துக்கு நோக்கி, ஒரு குன்றை நோக்கி அவங்க வந்தாங்க. இப்போதும் கூட மக்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டு அவங்க ஏமாற்றப்பட்டு போயிட முடியும்.
The hill is called deception.
அந்த குன்றின் பெயர் வஞ்சனை.
When he looked down, they saw so many dead bodies there. People
அங்க அவங்க குனிந்து பார்த்தபோது அநேக பிணங்கள் அங்க கிடந்துச்சு.
Deceived.
ஏமாற்றப்பட்ட மக்கள்.
They came so close to heaven.
அவங்க பரலோகத்தை நோக்கி கிட்ட வந்துட்டாங்க.
Still they were deceived.
ஆனாலும் ஏமாற்றப்பட்டுட்டாங்க.
And they fell down and there were these dead bodies. That was a warning.
அந்த குன்றில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. ஆகவே இது ஒரு எச்சரிப்பாக இருக்கு.
Be careful. Till the end of your life you have to be careful that somebody doesn't come and
ஆகவே வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் நம்ம மிகவும் கவனமா இருக்கணும் அப்படின்னு இது ஒரு எச்சரிப்பா நமக்கு இருக்கு.
Deceive you.
நம்ம வந்து யாராலும் வேற வேணாலும் வந்து ஏமாற்றிட முடியும்.
And then the shepherds took the pilgrims to the top of a hill and see what's happening over there.
அப்ப அந்த மேய்ப்பர்கள் அந்த இரண்டு மோட்ச பயணிகளையும் குன்றின் மேல நிறுத்தி வைத்து காண்பித்தாங்க, என்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்லி.
These are the people, he said, who were not killed by giant discouragement, but they got blinded. And now they are walking in the among the tombs. They don't know which way to go.
இவங்க யாருனா, இவங்க அந்த மனசோர்வு அரக்கனால இவங்க கொல்லப்படல, ஆனா இவங்களுடைய கண்களை வந்து அந்த அரக்கன் குருடாயிட்டான். அதனால குருடாக்கினதுனால இவங்க கடலை சுத்தி சுத்தி நடந்து வராங்களே தவிர எந்த பக்கம் போறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம போயிருச்சு.
Because they did not use the key of promise.
ஏனா இவங்க வாக்குத்தத்த சாவியை பயன்படுத்தல.
To escape from discouragement, or maybe they never.
அவங்க மனதிரியத்தை இலக்க செய்றவன்றிருந்து அந்த விடுவிப்படுவதற்கு வாக்குத்தத்த சாவியை அவங்க பயன்படுத்தாம விட்டுட்டாங்க.
Remember those verses they memorized in church, they forgot all about them.
அவங்க தன்னுடைய சபையில மனப்பாடம் பண்ண எல்லா வசனத்தையும் மறந்து போயிட்டாங்க.
And so they became blind when they were tempted.
ஆகவே அவங்க அவங்க சோதிக்கப்படும் நேரத்தில் அவங்க வந்து குருடரா மாறிடுறாங்க.
So they became, the discouragement blinded them.
ஆகவே அந்த மனதிரியை இலக்க செய்யற அரக்கன் அவங்களை வந்து குருடாக்கிட்டான்.
Without killing them.
அவங்கள கொல்லாம விட்டுட்டு குருடாக்கிட்டான்.
And then they saw a door opening to hell even here.
அடுத்த பேருக்கு இன்னொரு ஒரு கதவை பாக்கறாங்க. அந்த கதவு நேர நரகத்தை நோக்கி நடத்துது. இப்போதும் கூட நரகத்துக்கு போயிட முடியும்.
Imagine, so close to heaven, there are people who go away and fall away into hell.
நினைச்சு பாருங்க, இவ்வளவு தூரம் பரலோகத்து கிட்ட வந்துட்டாங்க, ஆனா இப்பயும் கூட நரகத்துக்குள்ள போக முடியும்.
Because they don't obey God's word, or they don't listen to the Holy Spirit.
ஏன்னா அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, பரிசுத்தாவியனுடைய வழிநடத்தலுக்கு அவங்க செவி கொடுக்கல.
And then the shepherds took them to the top of a hill called Clear Vision.
அங்கே தெளிவான பார்வை அப்படிங்கிற ஒரு மலைக்கு அந்த மேய்ப்பர்கள் அவங்களை கொண்டு போனாங்க.
Sometimes we must look into the Bible and remember we are going to heaven.
சில நேரம் வேதத்தை பார்த்து நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், நம்ம பரலோக வாசிகள், பரலோகத்தை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னு.
Look, see what heaven is like. We are going to get there soon.
அங்க பரலோகத்தை நம்ம பார்க்கணும். வேதத்துல பரலோகம் எப்படி இருக்கும், நம்ம சீக்கிரமா அதை அடைவோம் அப்படின்னு நம்ம நம்பணும்.
And as they went along, they met another young man called Ignorance.
அதன் பிறகு அவங்க தொடர்ந்து சென்று கொண்டிருந்த போது அவங்க ஒரு இளம் வாலிபனை பார்த்தாங்க. அவனுடைய பெயர் அறியாமை.
One who doesn't know the Bible.
அவனுக்கு வேதமே தெரியாது.
From a country called Pride.
அவன் பெருமை அப்படிங்கிற நகரத்திலிருந்து, தேசத்திலிருந்து வர்றான்.
Imagine, he came so far and now he's turning back and going back, teaching us that there
are. ஞாபகம் வச்சு பாருங்க, இவன் இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டான், ஆனா இப்போது அவன் திரும்பி போக போறான்.
For some people who will walk with you for a long time.
அதன் பொருள் என்னன்னா, சில நபர்கள் உங்களோட கூட அநேக ஆண்டுகள் நடந்து வருவாங்க.
And then after some years, they'll turn away from the Lord and go right back.
ஆனால் சில வருடங்கள் கழித்து அவர்கள் பின்னோக்கி சென்று பின்மாறி போய்விடுவார்கள். தேவனை விட்டு பின்வாங்கி போய்டுவாங்க.
Pilgrim and hopeful said, no, we're not going to listen to you.
அங்க மோட்ச பயணியும் நம்பிக்கையாளன் சொல்லிட்டாங்க, இல்ல எங்களால முடியாது, நான் உனக்கு செவி கொடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க.
And they continued to follow the Lord.
தொடர்ச்சியாக அவர்கள் தேவனை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க.
They came along the way, they found a man being carried away by demons.
அவங்க தொடர்ந்து வந்து கொண்டிருந்த போது அவங்க பார்த்தாங்க, ஒரு மனிதனை பிசாசுகள் வந்து தூக்கிட்டு போகுது.
7 demons.
7 பிசாசுகள்.
See, this man was a man who had cast out some bad things from his heart. Listen carefully.
இங்க நீங்க கவனிக்கணும், இந்த மனிதன் பார்த்தீங்கன்னா தன்னோட இதயத்திலிருந்து நிறைய கெட்ட காரியங்களை துரத்தி விட்டுட்டான்.
He got rid of the bad things in his heart, but he did not replace it with good things.
அவனோட இதயத்திலிருந்து நிறைய
bad thoughts.
நிறைய கெட்ட காரியங்களை துரத்தி விட்டுட்டான், ஆனா அத வந்து அவன் நிறைய நல்ல காரியங்களை நிரப்பாம விட்டுட்டான்.
And you don't replace it with good thoughts.
நீங்க ஒருவேளை ஒரு கெட்ட சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கலாம், கெட்ட எண்ணங்கள் இருக்கலாம், அதை வந்து நீங்க துரத்தி விட்டுட்டு அதை வந்து நீங்க நல்ல சிந்தனைகளால் நீங்க நிரப்பாம விட்டுட்டீங்க உங்க மனதை அப்படின்னா,
you keep your mind empty,
உங்களுடைய மனதை எப்போதும் வெறுமையா வைத்திருந்தீங்கன்னா,
don't read the Bible, you don't,
நீங்க வேதத்தை வாசிக்கிறதே இல்ல,
remember the promises,
தேவனுடைய வாக்குத்தங்களை ஞாபகம் வச்சுக்கிறதே இல்ல,
then Jesus said 7 worse things will come into you.
அப்ப இயேசு சொன்னது, இன்னும் 7 மோசமான காரியங்கள் உங்களுக்கு நேரிடும்.
So that's a picture of 7 demons dragging this man away and showing that even at this stage,
ஆகவே இது வந்து எதனுடைய படமா இருக்குன்னா, 7 பிசாசுகள் ஒரு மனிதனை கட்டி எடுத்துட்டு போகுது.
It's possible to fall away if you are not faithful till the end. These are all
what. ஆகவே நீங்க முடிவு பரியந்தமும் உண்மையா இல்ல அப்படின்னா, நீங்க இந்த நிலைமையில கூட நீங்க வந்து கீழே விழுந்து நரகத்துக்கு போக முடியும் அப்படிங்கறது எச்சரிப்பா இது இருக்கு.
Warnings. Then when Christian heard this, it reminded him of a story he heard of a man.
அவன் அதை கேட்டபோது அவனுக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. கிறிஸ்தியனுக்கு
and called little faith.
ஒரு கொஞ்ச விசுவாசம் அப்படின ஒரு மனுஷன் இருந்தானா?
Little faith was a pilgrim.
கொஞ்ச விசுவாசம், அவனும் ஒரு மோட்ச பயணிதான்.
But he fell asleep. That means he didn't take the Christian life seriously and fell asleep.
அவன் தூங்கிட்டான். அவன் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்து சீரியஸா எடுத்துக்கல.
Sleep in a lane called dead man's lane and three.
அவன் சாக தேடியவர்களின் ஸ்தலம் அப்படிங்கற இடத்துல அவன் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான்.
Wicked men came and robbed him of his money and knocked him out and
மூன்று கெட்ட கொள்ளக்காரங்க வந்து அவனுடைய பணத்தை எல்லாம் திருடிட்டு அவன் அடிச்சு போட்டாங்க.
Just as they were doing that, they knocked him out and people who attack us spiritually,
அவனை அடித்து போட்டாங்க. சில மக்கள் நம்மள ஆவிக்கு ரீதியா நம்ம வந்து நம்மள அடிக்க முடியும்.
But suddenly the Lord came with grace to help him.
ஆனா திடீர்னு பார்த்தா ஆண்டவர் வந்து கிருபையாக வந்து அவனுக்கு உதவி செஞ்சாரு.
It's amazing when we are attacked by different thoughts in our mind. These three people are pictures of different thoughts that come to your mind.
அதன் பொருள் என்னன்னா இந்த மூன்று மக்கள் வந்து நம்முடைய சிந்தனை வரக்கூடிய வித்தியாசமான எண்ணங்கள்.
Jesus always comes and helps you to drive them away. In Jesus.
அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் நம்ம சிந்தனையில வரும்போது இயேசு கிறிஸ்து வந்து அப்படிப்பட்ட எண்ணங்களை விரட்டுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார்.
Name. Get away. And then as they were walking down the road, they came, shall I turn to the left or shall I turn to the right?
அவங்க தொடர்ந்து அந்த பள்ளியில அவங்க நடந்து வந்துட்டு இருந்தபோது அவங்க கேட்டாங்க, இப்ப நம்ம இடது பக்கம் போறதா இல்ல வலது பக்கம் போறதா?
Which is the way to the heavenly city?
பரம தேசத்துக்கு எது வழி?
You got to be very careful whom you listen to.
நீங்க யார்கிட்ட வந்து நீங்க கவனிச்சு கேக்குறீங்கங்கறது குறித்து நீங்க மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும்.
Sometimes there are false teachers so close to heaven, there are still false teachers, and here's a false teacher, his name was flatterer.
இங்க வந்து சில நேரத்தில் சில கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்க முடியும், அவங்க பரலோகத்துக்கு மிக அருகாமையில கூட இருக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசியுடைய பெயரு வீண் புகழ் பாடுபவன்.
Flatterer means, listen carefully,
வீண் புகழ் பாடுபவன்னா
someone who tells you
a
lot of nice things about you,
உங்களை குறித்து அநேக நல்ல காரியங்களை சில பேர் சொல்லுவாங்க,
but he wants to lead you astray.
ஆனா அவருடைய நோக்கம் என்னமா இருக்கும்னா உங்களை வழிவிலக பண்ணணும்.
Be careful about people who just praise you.
எப்போதும் உங்களை பத்தி நல்லதே 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 சொல்லிட்டே இருக்கவங்க குறித்து நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்.
Because they are not always your friends.
ஏன்னா அவங்க எப்போதும் உங்களுடைய நண்பர்களாக இருப்பதில்லை.
It's called a flatterer.
அவர்கள் வந்து சும்மா வீண் புகழ் பாடுறவங்க.
And he dragged him away.
அவன் அவர்களை வந்து வழிவிலகும்படி செய்தான்.
This flatterer, the roads looked similar, so they didn't know which way to go.
அந்த பாதைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு, இடது பக்கம் போறதா வலது பக்கம் போறதா அவங்களுக்கு தெரியல.
And they had forgotten the warnings they heard, and what happened when they listened to flatterer, they got
அவங்களுக்கு தங்களுக்கு பெற்ற எச்சரிப்புகள் எல்லாம் மறந்து போனாங்க. அந்த வீண் புகழ் பாடுபவனுக்கு செவி கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு பாருங்க,
trapped in a net.
அவங்க வந்து ஒரு வலையில மாட்டிக்கிட்டாங்க, அகப்பட்டுட்டாங்க.
And flatterer threw away, you know, you see he had white dress here.
இப்ப வந்து அந்த வீண் புகழ் பாடுபவனுடைய ஆடையை பாருங்க, வெள்ளை கலர் ஆடையை உடுத்திருக்கான்.
And they thought he was a servant of God, of Jesus.
அவங்க நினைச்சாங்க அவங்க இயேசு கிறிஸ்துவோட தேவனுடைய ஊழியன் அப்படி நினைச்சாங்க.
But finally you see he's thrown away that white dress.
அவன் அப்பனா அவருடைய வெள்ளை ஆடையை தூக்கி போட்டுட்டு இப்ப பாருங்க,
he's a servant of the devil. He was just deceiving them. You got to be very careful.
அவன் வந்து சாத்தானுடைய ஒரு தூதுவனா இருந்துட்டான், அவன் சும்மா அவங்களை ஏமாத்தி இருக்கான்.
Careful. And the Bible says if you listen to a man who flatters you, you'll be caught in a net.
வேதம் சொல்லுது பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான்.
But then an angel came
and there was devadhan varara
and took a whip and first of all punished them.
அவர் கையில ஒரு சதுக்கு வச்சு முதல்ல அவங்களை அடிக்கிறாரு தண்டிக்கிறாரு.
See, you did not listen to the advice of the shepherds. The shepherds
அந்த மேய்ப்பர்கள் கொடுத்த ஆலோசனைக்கு நீங்க ஏன் செவி கொடுக்கல?
Told you to be careful.
மேய்ப்பர்கள் உங்களை கவனமா இருக்க சொன்னாங்கல்ல?
But you didn't listen, so you need a little punishment.
ஆகவே நீங்க கேட்கல, அதனால உங்களுக்கு ஒரு சின்ன தண்டனை கொடுக்க போறேன்.
So he gave them a little punishment.
ஆகவே ஒரு சிறிய தண்டனை அவங்க கொடுத்தாரு.
And now I said, I'll show you which way to walk.
இப்ப நான் சொல்றேன் நீங்க எந்த வழியில் நடக்கணும் நான் உங்களுக்கு சொல்றேன்.
And then the shining angel opened the net.
அதன் பிறகு அந்த பிரகாசிக்கிற தேவதூதன் அவர் அந்த வலையிலிருந்து அவங்களை விடுவித்தார்.
Set them free and said, go on your way and be careful now.
அவங்களை விடுதலையாக்கி இப்போ நீங்க உங்க வழியில் நோக்கி போங்க.
To listen.
கவனமா இருங்க.
To what the preacher told you at the beginning, evangelist.
அந்த சுவிசேஷ பிரசங்கி ஆரம்பத்தில் உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதுக்கு செவி கொடுப்பதில் கவனமா இருங்க.
The shepherds told you afterwards.
மேய்ப்பர்கள் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்களோ அதுக்கு செவி கொடுப்பதில் கவனமா இருங்க.
They thanked him.
அவங்களுக்கு அவருக்கு அவங்க நன்றி சொன்னாங்க.
They started going on their way.
தொடர்ந்து அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க.
And that was a good warning for them, because now they
அவங்களுக்கு நல்ல ஒரு எச்சரிப்பா இருந்துச்சு.
Another person, his name was, I don't believe in God.
அடுத்து இன்னொரு நபர் அவங்க சந்திக்கிறாங்க, அவருடைய பெயர் நான் தேவனை நம்புவதில்லை.
Can you imagine there are people in the world who say, I don't believe in God. They call them.
உங்களால நம்ப முடியாத சில மக்கள் இருக்காங்க உலகத்துல, அவங்க தேவனை நம்புறது இல்ல.
Atheists.
தங்களை நாத்திகன் அப்படினு சொல்லிக்கிறாங்க.
So far along the way there are people who say, I don't believe in God, and they turn.
அவங்க தூரத்துல கூட அங்க வந்து அவங்க மனிதர்கள் இருக்காங்க, என்னன்னா அவங்க வந்து நான் தேவனை நம்புறது இல்ல அப்படினு சொல்றாங்க. ஏன் அப்படினா?
Turn back. They don't believe in God. I'll tell you why. Because some problem came in their life.
ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு.
And they feel God didn't solve me, so there's
தேவன் அதை தீர்க்கல அப்படி நினைக்கறாங்க.
So didn't solve it, so there must be no God.
அதனால தேவனே இல்ல அப்படி முடிவுக்கு வந்துட்டாங்க.
Or some prayer they prayed and they didn't get an answer.
சில ஜெபத்தை ஜெபிக்கறாங்க, அந்த ஜெபத்துக்கு அவங்களுக்கு பதில் கிடைக்கல சில ஜெபங்களுக்கு.
So they say, oh, there's no God. But whenever God
doesn't answer, தேவனே இல்ல அப்படிங்கற முடிவுக்கு வந்துட்டாங்க.
Prayer, there's a purpose with it. You mustn't say
தேவன் எப்பலாம் நம்ம ஜெபத்துக்கு உடனடியாக பதில் அளிக்கலையோ அதுல ஒரு நோக்கம் இருக்கு.
There's no God just because some prayer of yours ஏதோ
உங்களுடைய ஜெபம் ஒன்னு கேட்கப்படல அப்படிங்கறதுக்காக நீங்க தேவனே இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது.
Answered. That's what happened to this man.
அதுதான் இந்த நபருக்கு ஏற்படுது.
Maybe some of his prayers were not answered, so he said there's no God.
ஒருவேளை ஏதோ அவருடைய சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காம இருந்ததுனால தேவனே இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு.
He went back. And so
அவர் திரும்ப போயிட்டாரு.
They realized that even so far ahead, we had to be very, very careful because
அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமும் கூட நம்ம மிக மிக கவனமாக இருக்கணும்.
We are walking on dangerous ground all the time and it's very easy to
எப்போது அபாயங்கள் வழியாக நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம்.
Be sleepy spiritually.
நம்ம ஆவிக்கு ரீதியா நமக்கு தூக்கம் வருது.
And not be alert. We must always be alert.
நம்ம எப்போது விழிப்புணர்வுல இருக்கணும்.
I want to be alert right till the end of my life.
முடிவு பரியந்த நம்ம வாழ்க்கையின் முடிவு பரியந்த நம்ம விழிப்புணர்வுகளாக இருக்கணும்.
They finally now they are coming close to heaven.
அன்றைக்கு இப்போது பரலோகத்தை நெருங்கிட்டாங்க.
There is a land called Married to Christ is a beautiful picture. They were
தேவனோடு இயேசுவோடு திருமணம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்தாங்க.
Angels from heaven that came to encourage them.
அங்க பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் வந்து அவங்கள உற்சாகப்படுத்துறாங்க.
See the angels, but they are all around us to help us. And as they came close,
அந்த பூமியிலேயும் கூட நம்ம சுத்தி தேவதூதர்கள் ஆண்டவர் வைத்திருக்காரு நமக்கு உதவி செய்யும்படிக்கு.
To the heavenly city, they found there's a big river.
அங்கே வந்து அவங்க அந்த பரம நகரத்தை அவங்க பார்த்துட்டாங்க. ஆனா நடுவுல ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடுது.
And that river is called death.
அந்த பெரிய ஆறினுடைய பெயர் மரணம்.
And most people go to death, most people go to heaven. Christians, disciples of Jesus go to heaven by dying and go to heaven.
அநேக மக்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய சீஷர்கள் இயேசுவுடைய சீஷர்கள் அநேகர் பரலோகத்துக்கு எப்படி போவாங்கன்னா இந்த பூமியில மரித்து அப்புறம் பரலோகம் போவாங்க.
But if Jesus comes before that,
ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்பதாகவே இந்த பூமிக்கு வந்துவிட்டால்,
then we will not die.
நாம் சாகவே மாட்டோம்.
Then we won't have to go into this river.
நாம அப்ப இந்த நதி வழியா ஆறு வழியா நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல.
Go straight up into the cloud.
நேரடியாக நாம் மேகத்தினுடைய போய்
go to that heavenly city.
அந்த பரம நகரத்துக்கு நாம் போய் விடுவோம்.
We don't know when Jesus will come.
நமக்கு தெரியாது எப்ப இயேசு வருவாங்கன்னு.
And all these 2000 years Jesus has not come yet.
அந்த 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லை.
There are many Christians who died, so they had to go through the death river.
அநேக கிறிஸ்தவர்கள் மரித்து விட்டார்கள் ஆகவே அவர்கள் அந்த மரணம் அப்படிங்கிற ஆறின் வழியாக கடந்து போக வேண்டும்.
And go to the heavenly city, but we are
அவர்கள் அந்த பரலோகத்திற்கு அப்படி தான் போகணும்.
Hoping, all of us are hoping that Jesus will come when we are alive.
ஆனால் நாம் என்ன நம்புகிறோம் என்றால் நம்மில் எல்லோரும் என்ன நம்புகிறோம் என்றால் நாம் உயிரோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து விடுவார்.
So that we may not have to die.
ஆகவே நாம் மரிக்க தேவையில்லை.
That while you're alive, we'll hear a trumpet and Jesus will come and take us straight to him.
நாம் உயிரோடு இருக்கும்போது எக்காலம் மூதப்படும் இயேசு கிறிஸ்து வந்து நம்மை எடுத்துக் கொள்வார்.
But here these people lived a time before that.
இங்க இந்த மக்கள் அந்த காலத்துக்கு முன்பதாக வாழ்ந்துட்டாங்க.
300 years ago.
350 வருஷங்களுக்கு முன்பதாக.
People died.
மக்கள் மரித்தார்கள்.
So they had to enter the river of death.
ஆகவே அவர்கள் அந்த மரண ஆறின் வழியாக போக வேண்டியிருக்கிறது.
The other side, the angels encouraged them.
அந்த அதன் மறுபக்கத்திலே அங்கே தேவதூதர்கள் நின்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள்.
Christian was almost drowning in that death, you know, sometimes
Christiano vandu andha marana aarile avar mooligi kondirukkar.
People when they come to die they get so discouraged.
Ungalukku theriyuma sila nerangalile marana theruvayile makkal vandu migavum adhariyapadigirargal manasor vadigirargal.
But it's good to have a brother there to encourage you. No, don't give up, brother, we are going into God's kingdom.
Anal ange or sagodaran irundhu ungalai urchagapaduvathu migavum theviya irukkirathu nallada irukkirathu illa sagodarai ipa kai vittraringa sagodarai viswasatha vittradinga deva nallavara irkar.
Sometimes when sickness comes you can get discouraged.
As nerangalla vyadhigal varumbodhu noigal varumbodhu ungalku appa thonudhu romba manasorndu poirranga.
Sinking into that river
and the marana aarila mooligittu irukanga.
Some Christians die with sickness.
சில கிறிஸ்தவர்கள் நோயில வியாதி பட்டு இறக்குறாங்க.
And you can be discouraged.
அவர்கள் அதிரியப்பட முடியும் மனசோர்வடைய முடியும்.
Good to have brothers at that time to encourage us.
அந்த நேரத்துல மற்ற சகோதரர்கள் இருந்து அவர்களை உற்சாகப்படுத்துவது மிக நல்லது.
And soon they both crossed to the other side.
கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரெண்டு பேரும் அந்த மறுமுனைக்கு அவங்க போயிட்டாங்க.
And they reached the borders of the heavenly city.
அங்க அந்த பரலோக நகரத்தை பரம நகரத்தை நெருங்கிட்டாங்க.
As soon as they reached the heavenly city, they gave the certificates.
அவங்க பரம நகரத்தை நெருங்கின உடனே அவங்க தங்கிட்டு இருந்த அந்த சான்றிதழை ரட்சிப்பு நிச்சயம்ங்கற அந்த சான்றிதழை கொடுத்தாங்க.
They had to give that certificate to the angels there.
அங்க அவங்க கிட்ட சான்றிதழ் கேட்கப்பட்டது அதை கொடுத்தாங்க.
They handed over the certificate.
தேவதூதர்கள்ட்ட.
And as soon as they crossed, the gates were open and the light shined from Jesus and the king said, "Come right in."
அவங்க உள்ள போன உடனே அந்த கதவுகள் திறந்தன. கதவு திறந்த போது அங்கிருந்த ராஜாவாக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உள்ள வாங்க அப்படின்னு சொன்னாரு. அங்க அப்படியே பெரிய ஒரு ஒளி பிரகாசிக்குது.
They were given a beautiful new dress.
அவங்களுக்கு ஒரு புதிய அழகான ஒரு ஆடை கொடுக்கப்படுது.
And that's how they entered heaven.
அப்படிதான் அவங்க பரலோகத்துக்கு உள்ள நுழையறாங்க.
And then the gates were shut again till
அப்ப மறுபடியும் அந்த வாசல் மூடப்படுது.
Nobody else.
நாம் ஒரு பாடல் கூட ஒரு கீர்த்தனை கூட இருக்கிறது, எல்லாமே தகும். நம் வாழ்க்கையில பட்ட எல்லா கஷ்டங்களும் பாடுகளும் துன்பங்களும் இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தை பார்க்கிற அந்த ஒரு படி அந்த ஒரு நொடிக்காக அவை எல்லாமே தகும் அப்படின்னு சொல்லி எல்லாமே தகும் சொல்லி ஒரு பாடல் ஒரு கீர்த்தனை இருக்கிறது.
Because we finally entered into God's kingdom.
என்ன கடைசியா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டமே.
Jesus said if you endure unto the end you'll be saved and I'll give you a crown of life. And both these pilgrims
இயேசு கிறிஸ்துவனால முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே அவன் மாத்திரமே முடிவு பரியந்தம் நிலைநிற்பவன் மாத்திரமே ரட்சிக்கப்படுவான். அப்ப மரண பரியந்தம் உண்மையா இருந்தா இயேசு கிறிஸ்து உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் அப்படின்னு
சொன்னாங்க. God a crown of life. Isn't that a beautiful story?
இது மிகவும் அருமையான ஒரு கதை இல்லையா?
What are the lessons we learn?
இதில நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்னென்ன?
You have to be faithful right until the end.
நாம் முடிவு பரியந்தம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
And there are many people there to encourage us along the way in the church.
மற்றும் நம்ம சபையிலேயே நமக்கு அநேக மக்கள் நம்மை அந்த வழியிலே தேவனை சந்திக்க போகிற அந்த வழியிலே நம்மை உற்சாகப்படுத்துவார்கள்.
And be careful of false friends and people who try to turn you back, right?
நம்மை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்கக்கூடிய கெட்ட நண்பர்கள் மற்றும் நம்மை பின்னோக்கி இழுக்கக்கூடிய நண்பர்கள் மக்கள் கிட்ட நம்ம மிகவும் எச்சரிப்பாக இருக்கணும்.
Through your Christian life.
நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும்.
So may God help your little children to follow.
உங்களுக்கு தேவன் உதவுவாராக.
Jesus to the end. Let's bow.
முடிவு பரியந்தம் நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தலாம்.
In prayer now.
ஜெபத்திலே.
Let's bow our heads before the Lord.
நம் தலைகளை நாம் தாழ்த்தலாம் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக.